நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வோம் இன்றைக்கே. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி. எல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி நன்றி. எல்லாம் நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வோம். ஓ நடந்ததெல்லாம் தீமைகளை நன்மையாக மாற்றினே, துன்பங்களை நன்றி. எல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி நன்றி. எல்லாம் நன்மைக்கே நன்றி. சிலுவைதனை அனுமதித்து நன்றி. ஓ என் சிந்தனை மாற்றிவிட்டு நன்றி. ஓ என் சிந்தனை மாற்றிவிட்டு நன்றி. ஓ நன்றி நன்றி. எல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி நன்றி. எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வோம் என்றைக்கே. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வோம் இன்றைக்கே. நன்றி ஐயா நன்றி தகப்பனே உமக்கு நன்றி ஐயா. கிறிஸ்துவே தேவனுடைய குமாரனே உமக்கு நன்றி ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் மகிமையா பரிசுத்த பிதாவே உமை தொழுகிறேன் ஐயா மகிமைப்படுத்துகிறேன். உங்களுடைய நாமத்துக்குரிய மகிமை கனத்தை செலுத்துகிறோம் ஐயா. நன்றி தகப்பனே ஸ்தோத்திரம் ஐயா நன்றி ஐயா. எங்கள் மத்தியிலே எழுந்தருடியிருக்கிற தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே எங்கள் மாமிச கண்களாலே நாங்கள் உம்மை பார்க்காவிட்டாலும் நீர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளிகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எங்கே ரெண்டு பேர் அல்லது மூன்று பேர் நாமத்திலே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று வாக்குரைத்திருக்கிறேன். வார்த்தையின்படியே நீரங்கள் மத்தியிலே எழுந்தளிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீதான் சபையின் நாயகர் ஐயா, நீதான் சபையின் ஆண்டவர் ஐயா, நீதான் சபையின் இரட்சகர் ஐயா, நீதான் எங்கள் தலைவர், நீதான் எங்கள் பிரதான மேய்ப்பர். உம்முடைய நாமத்திற்கு மகிமையும் கனத்தை நாங்கள் செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே வேதத்தின் ரகசியங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்துடுகிற தேவ ஆவியானவரே எங்கள் மன கண்களை திறந்தருளுங்க. எங்கள் மாமிச கண்கள் மறையவும் எங்கள் மன கண்கள் திறக்கப்படவும் வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை காணவும் அவைகளை பார்த்து படித்து எங்கள் இதய பலகைகளை நாங்கள் எழுதி அவைகளின்படி வாழ ஆண்டவரே உம்முடைய ஆவியின் வல்லமை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். இயேசுவே உம்மாலே அல்லாமல் எங்களாலே ஒன்றும் செய்யக்கூடாது. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். தேவ சித்தம் மாத்திரம் எங்கள் மத்தியிலே செய்யப்படுவதால் பரிசுத்த ஆவியானவரே எங்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆபே ஆபே ஆபே. டா உட்காரும்.
கர்த்தா தேவனுடைய செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். எண்டாகமம் புஸ்தகம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எண்டாகமம் 23 அதிகாரம் உடல் இருந்து நாம் வாசிக்க கேட்போமே. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எண்டாகம புஸ்தகம் 23 அதிகாரம் உடல் இருந்து நாம் வாசிக்க.
பீலேயாம் பாலாவை நோக்கி, நீர் இங்கே எனக்கு 7 பலிபீடங்களை கட்டி 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் இங்கே எனக்கு ஆயத்தப்படுத்தும் என்றான். பீலேயாம் சொன்னபடியே பாலாக் செய்தான். பாலாகும் பீலேயாமும் ஒவ்வொரு பீடத்தில் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டார்கள். பின்பு பீலேயாம் பாலாகை நோக்கி, உம்முடைய சர்வாங்க தகன பலியண்டையில் நில்லும், நான் போய் வருகிறேன். கர்த்தர் வந்து என்னை சந்திக்கிறதாயிருக்கும், அவர் எனக்கு வெளிப்படுத்துவதை உமக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி ஒரு மேட்டின் மேலேறினான். தேவன் பீலேயாமை சந்தித்தார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, நான் 7 பலிபீடங்களை ஆயத்தம் பண்ணி ஒவ்வொரு பலிபீடத்தில் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டேன் என்றான். கர்த்தர் பீலேயாமின் வாயிலே வாக்கு அருளி, நீ பாலாகினிடத்தில் திரும்பி போய் இவ்விதமாய் சொல்ல கெடவாய் என்றார். அவனிடத்திற்கு அவன் திரும்பி போனான். பாலாக் மோவாவுடைய சகல பிரபுக்களோடும் கூட தன் சர்வாங்க தகன பலியண்டியிலே நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, மோவாவின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலைகளில் உள்ள ஆராமிலிருந்து வரவழைத்து, நீ வந்து எனக்காக யாக்கோவை சபிக்க வேண்டும், நீ வந்து இஷ்டவேலை வெறுத்துவிட வேண்டும் என்று சொன்னாய். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பதுப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது படி. கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் யாதிகளோட கலவாமல் தனி ஏவாசமாயிருப்பார்கள். யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல இருப்பதாக என்றான்.
ஒரு தீக்க தரிசன புத்தகம் பற்றி சொல்லி நான் ஏற்கனவே பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த வேதத்தில் பல தீக்க தரிசிகளை குறித்து நாம் பார்க்கிறோம், படிக்கிறோம். தேவன் தீக்க தரிசிகளை கொண்டு செய்திருக்கிற பலத்த காரியங்களை, பயங்கரமான செய்களை பார்க்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. சில தீக்க தரிசிகள் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் தேவனுடைய வழியை விட்டு விலகி முழுவதும் கெட்டு போனதை தாம் வேதத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னொரு பக்கத்திலே ஆரம்பத்திலே தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்து பிற்பாடு தேவ வழியை விட்டு விலகி போன சில தீர்க்கதரிசிகளும் வேதத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மறுபக்கத்திலே தேவனுடைய சத்தத்துக்கும் தேவனுடைய சித்தத்துக்கும் முழுவதுமாக தங்களை ஒப்பு கொடுத்து தேவனுடைய பணியை கச்சிதமாக இந்த பூமியில நிறைவேற்றி மரித்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிற சில தீக்கதரிசிகளை குறித்தும் வேதம் நமக்கு போதிக்கிறது. உதாரணமாக பழைய ஏற்பாட்டிலே மோசே என்கிற மனிதனை குறித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், என்னை போல ஒரு தீக்கதரிசியை தேவன் உங்களுக்கு எழும்பப்படுவார், அவருடைய வாக்குக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னார். இவன் தேவனை முகமுகமாக தரிசித்தார் என்றும், சீனாய் மலையிலே தேவனுடைய வார்த்தைகளை பெற்று தேவ ஜனங்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அவருடைய மரணமும் அபூர்வமாக காணப்படுகிறது. தேவன் அடக்க ஆராதனை செய்த ஒரே ஒரு மனிதனாக அவர் காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சோ நாம் எலியாவை பார்க்கும் பொழுது அவன் வானத்திலிருந்து அக்கினி இறக்கி, லிட்டரலாக வெளிப்படையாக வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அற்புதங்களை செய்து முழு ஜனங்களையும் தேவன் பக்கமாக திருப்பி மகிமையான காரியத்தை செய்து மரித்தும் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார் சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். சரி, புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நாம் வரும்பொழுது யோவான் ஸ்நானம் என்கிற தீர்க்கதரிசி குறித்து நாம் பார்த்தால் அவருடைய உடுப்பு வித்தியாசம், அவருடைய உடையும் வித்தியாசம், அவருடைய ஊழியமும் வித்தியாசம். அவரை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் அவனை போல பெரியவன் ஒருதரும் எழும்பினதில்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவனை குறித்து சாட்சி சொன்னார். இதை எல்லாவற்றிற்கும் பார்க்க, எல்லாவற்றிற்கும் மகுடம் வைக்கிறது போல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் ஒரு தீர்க்கதரிசியாகத்தான் இந்த பூமிக்கு வந்தார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. நன்றாக முடியுங்கள். இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசியாக இந்த பூமிக்கு வந்தார். ஆசாரியராக இப்பொழுது திரும்பி சென்று பரலோகத்திலே பிதாவின் வலது பாசத்திலே வீட்டிலிருந்து எனக்காக உனக்காக பருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்காக பேச, எனக்காக ஜெபப்பட ஒருவரும் இல்லையே என்று அங்கலாய்க்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிற சத்தியத்தின்படி உனக்காக பிதாவின் சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணுகிற ஒருவர் இருக்கிறார். அவர்தான் பிரதான ஆசாரியராக தேவ பிரசனத்திலே பிரவேசித்து பிதாவின் வலது பாசத்தில் வீட்டிருக்கிற தேவகுமாரனா இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் வேண்டுதல் செய்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு பயமுண்டாவது. நல்ல கவனியுங்கள், தீர்க்கதரிசியாக இந்த உலகத்துக்கு வந்தார், ஆசாரியராக திரும்பி பிதாவின் சமூகத்துக்கு போயிருக்கிறார். இனிமேல் அவர் வரும்பொழுது ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். சரி, ஒரு ஆபே சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா, அவர் கத்தாதி கத்தர், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்று பிறக்கிறதுக்கு முன்பே தேவதூதர் அவரை குறித்து சொன்னா பார்க்கிறோம். சரி, இன்றைக்கு நான் இப்பொழுது பேசுறது தீர்க்கதரிசிகளை குறித்து. இது பல தீர்க்கதரிசிகளை குறித்து பல விதத்திலே நாம் பார்க்கலாம், ஆனால் அவர்களை குறித்து பார்க்க நமக்கு சமயம் இல்லை. ஆனால் இப்பொழுது நான் ஒரு தீர்க்கதரிசியை குறித்து உங்களோடு பேசலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்களே விரும்புகிறேன். இது நான் ஆஸ்பத்திரியில் இருந்த நாட்களிலே இதை குறித்து பார்த்து படித்து நான் கற்றுக்கொண்ட காரியங்களை, நான் என் தனிப்பட்ட வாழ்விலே கற்றுக்கொண்ட சத்தியங்களை உங்களோடு பேசலாம் போட்டு ஆண்டவர்களை விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, தீர்க்கதரிசிகளை குறித்து நாம் பைபிளை நாம் வாசிக்கிறோம். நான் முதல் சொன்னது போல இன்றைக்கு ஒரு முக்கியமான தீர்க்கதரிசி குறித்து நான் சொல்ல போறேன். அதாவது பிளையாம் என்கின்ற தீர்க்கதரிசி. இவரை குறித்து சொல்லும் பொழுது இந்த செய்தியின் தலைப்பு திசை வாரி போன தீர்க்கதரிசி. சரி, இன்றைக்கு இந்த பிழையாமை குறித்து பலருக்குள்ள சில பிழையான கருத்துகள் இருக்கிறது நான் அறிவேன். சோ, இன்றைக்கு இந்த பிழையாம் யாரு, இவனுக்கு நடந்த காரியம் என்ன, இவனுடைய ஊழியம் என்ன, இவருடைய விவரம் என்ன என்பதை குறித்து நமக்கு இருக்கிற நேரத்துக்கு காலத்துக்கு தக்கதாக சுருக்கமாக கவனமாக நாம் படித்து அவருடைய வாழ்வில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய எச்சரிப்பை நாம் கவனித்து தேவனுடைய வசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து செபித்து நாம் கடந்து செல்வோம். தேவ சித்தம் மாத்திரம் நம் மத்தியிலே நிறைவேறுவதால். சரி, திசை மாறி போன தீர்க்கதரிசி. சோ, இந்த பிழையாமை குறித்து நாம இலகுவாக எடுத்துட முடியாது. கிட்டத்தட்ட 63 தரவைகள் அவருடைய பெயர் வேதத்தில் திரும்ப திரும்ப வரும். எனக்கு பார்க்கும்பொழுது ஆச்சரியமா போயிடு. 63 தரவைகள் பெயர் வேதத்தில் திரும்ப திரும்ப வரும். ரெண்டு பேதுருவில் புதிய ஏற்பாட்டு பழைய ஏற்பாட்டில் மாத்திரமில்ல, ரெண்டு பேதுரு புதிய ஏற்பாட்டில் ரெண்டு பேதுருல பேதுரு அவரை குறித்து எழுதுறார். சரி, இது யூதா அவரை குறித்து எழுதுறார். யூதா நிருபத்தில் பார்க்கும் பொழுதும் அது மாத்திரமில்லை, வெளிப்படுத்தின விஷயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட அவனை குறித்து அவருடைய காரியங்களை குறித்து சொல்லுகிறேன். அதை குறித்து நான் பின்பாக சொல்லுவேன். சோ, வெண்ணாகம புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அவருடைய பேருக்கு திரும்ப திரும்ப வருது சொன்னால் நாம் மிக கவனிக்க வேண்டியது அவசியம் தானே. ஆக, என்னை பொறுத்தவரையிலே இஷ்டவேலருடைய சரித்திரத்திலிருந்து மாத்திரமல்ல, திருச்சபையின் போதனையில் இருந்தும் பிழையாமல் சரித்திரத்தை நாம் தள்ளிவிடுவது சரியானது அல்ல என்பதே கத்தருக்குரிய படிவான கருத்தான். கத்தருடைய நாமத்துக்கு பகிர்ந்தான். சரி, இப்ப இந்த பிழையாமை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இவரை குறித்து நீங்கள் படித்திருப்பீர்கள், வேதத்தை ஆராய்ந்து பார்க்க தேவனுடைய பிள்ளைகள் பல தடவை படித்திருப்பீர்கள். சோ, ஆரம்பத்தில் எனக்கும் தவறான கண்ணோட்டம் தான் இருந்தது. ஆனா பிற்பாடு ஆண்டவர்களுக்கு அவைகளை குறித்து தெளிவுபடுத்தும்படி, எனக்கு இருக்கிற தெளிவுபடி கத்தருக்குள்ள அவை குறித்து சில காரியங்களை சொல்றேன். கவுடி, இந்த பிழையாம் சொல்றதல்ல கவனிங்க, ஒரு தவறான தீர்க்கதரிசி அல்ல, ஒரு பிழையான தீர்க்கதரிசி அல்ல. ஆனால் தன்னை கவனித்துக் கொள்ள, இவர் ஒரு தவறான தீர்க்கதரிசி இல்ல, பிழையான தீர்க்கதரிசி அல்ல. ஆனால் ஆரம்பத்திலே இவர் தேவனோடு நடந்து, ஆரம்பத்திலே தேவனை தரிசித்து, ஆரம்ப நாட்களிலே தேவனிடத்திலிருந்து தேவ வார்த்தைகளை பெற்று தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறார். ஆகவே அவனுடைய கீர்த்தி 4 அதிசயம் வரைக்கும் பரவி இருக்கிறது. பிரபுக்கள், பிரதானிகள் மட்டுமல்ல, ராஜாக்கள் வரைக்கும் அவருடைய கீர்த்தி பரவி இருக்கு. ஆகவேதான் நாம வாசித்த 23 அதிகாரம் 1 வசனத்திலே மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்பவன் என்ன செய்தான், பிலேயாமை அழைத்து அனுப்புகிறார். எதற்கு, எனக்காக வந்து இந்த ஜனங்களை நீ சபிக்க போயிடும், அது உண்டு செஞ்சால் போச்சுக்கோ. ராஜாக்கள் வரைக்கும் இவருடைய கீர்த்தி, இவருடைய செல்வாக்கு பரவி இருந்திருக்கிறது. ஆகவேதான் இஸ்ரவேல் ஜனங்களை ஜெயிக்கிறதுக்கு, தேவ ஜனங்களை சபிக்கிறதுக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறார். ஒரு குறிப்பு சொல்கிறது, கிட்டத்தட்ட 400 மைல்கள் வித்தியாசமா பாலாக் இருந்த இடத்துக்கும் பெயோரி குபார்னாகிய பிலியாம் இருந்த இடத்துக்கும் கிட்டத்தட்ட 400 மைல்கள் வித்தியாசம். சோ இவர் என்ன செஞ்சிருக்கிறார், தன்னுடைய பிரதானிகளை அனுப்பி அவர்களை அழைத்து அனுப்பினார். எதற்காக வென்றால், எனக்காக நீ வந்து ஜனங்களை, இந்த ஜனங்களை சபிக்கும். பிகாஸ் ஏனென்றால், நீங்க முதலாம் வசனம் 23 மதியத்தில் வாசித்த பதில முதலாம் 2 வசன குழுக்களை சொன்னால், இவன் பாலாக் என்கின்ற ராஜா, மோவாபிய ராஜா, இஸ்ரவேலுடைய ஜனங்களை கோத்திரம் கோத்திரமாக அணி அணியாக பாளையம் இறங்கி இருக்கிற தேவ ஜனத்தை பார்த்தபோது பயந்துட்டான். இவனுக்கு தெரியும், டைரக்டாக அவங்களை நீ ஜெயிக்கக்கூடிய பலம் நமக்கு இல்லை, தேவ ஜனத்தை வேட்கொள்ளக்கூடிய வல்லமை நமக்கு இல்லை என்பதை பாலாக்கு விளங்கிக்கிட்டான். ஆகவே தந்திரமான முறையிலே, குறுக்கு வழியிலே, தவறான விதத்திலே அவர்களை ஜெயிக்கிறதுக்கு இவன் ஆலோசனை பண்ணியிருக்கான். ஆலோசனை பண்ணிட்ட நேரத்தில் தான் இவன் யோசித்தான், அங்கே ஒரு தீக்கதரிசி இருக்கிறான், பிலேயாமின் கிட்ட தீக்கதரிசி இருக்கிறான், அவனை கூப்பிட்டு அவன் இந்த ஜனங்களை சபித்தால் நான் ஜெயித்திட முடியும். ஆகவே இவர் என்ன செய்தான், பிரதானிகளை அவனிடத்தில் அனுப்பியிருக்கிறான், வெகுமதிகளை கொடுத்து அவர்களை அனுப்பியிருக்கிறான். சோ இவர்கள் போய் பாலாக் சொன்ன வார்த்தைகளை பிலேயாமுடைய காதலை போட்டிருக்கிறார். சோ இப்போது நடந்த சம்பவங்களை குறித்து நான் உங்களுக்கு விவரிக்கிறேன். நமக்கு இருக்கிற நேரத்துக்கு தக்கதாக சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். இதற்கு முன்பாக நான் உங்களுக்கு சொன்னது போல, ஆரம்பத்திலே இவன் தேவனோடு இருந்து தேவனுடைய வார்த்தைகளை பெற்று தீக்க முறைத்தவன். இந்த 23 அதிகாரம், 24 அதிகாரம், 25 அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களையும் தயவு செய்து ஒரு தடவை நீங்க வீட்டில் வேத விரும்பிகளாக இருந்த வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அவன் சொல்லியிருக்க தீர்த்த துல்லியமாக, மிக தெளிவாக அவர் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். சோ அந்த வார்த்தைகளை குறித்து நான் ஒரு சில வார்த்தைகளை நேரத்துக்காக சொல்லுவேன், நல்ல கவனிங்க. சோ இந்த ஆரம்பத்திலே இவன் தேவனோடு வாழ்ந்து தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்து தீர்க்க உரைத்திருக்கிறார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிற்பாடு இவனுடைய வழி மாறி போயிடுச்சு. அவர்தான் இவர் திசை மாறின தீக்க தரிசியை சொல்லி தலைமை கொடுத்து, ஆரம்பம் நல்லா இருந்தது ஆனால் முடிவோ. இது குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்லுறது, ஒரு வசனத்தை நான் வாசிப்போமே. பிரசங்கியின் புஸ்தகம் 7 அதிகாரம் 8 வசனத்தை ஒரு கடை சீக்கிரம் படி.
ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும்,
ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும்,
அதன் முடிவு நல்லது,
அதன் முடிவு நல்லது.
பெருமை உள்ளவர்களை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன்.
சார், இந்த வசனம் ஏன் அதோட சேர்ந்து விடுது என்பதை கொஞ்சம் சொல்றேன், நல்ல கவனி. இப்ப கொஞ்சம் பாருங்க, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. The end is better than the beginning. ஆரம்பத்தை பார்க்கலும் முடிவு முக்கியம். பிளீஸ் உங்களுடைய இறுதி பலகையில் இதை எழுதிக்கொள்ளுங்க. ஆரம்பத்தை பார்க்கலும் முடிவு முக்கியம். இதற்கு அநேகருடைய ஆரம்பம் சிறப்பாக இருக்கிறது, அநேகருடைய ஆரம்பம் நன்றாக இருக்கிறது, அநேகருடைய ஆரம்பம் பிரமாதமாக இருக்கிறது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல செல்ல, காலங்கள் செல்ல செல்ல, வருஷங்கள் செல்ல செல்ல, அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற காரியங்களோ தேவனுக்கு துக்கமாக இருக்க. ஆகவே நான் உங்களுக்கு சொல்றேன், நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. இவருடைய ஆரம்பம் நல்லா இருந்தது, அவருடைய முடிவோ நாம் பின்பற்றத்தக்கது அல்ல. தீர்க்கதரிசி, தீர்க்கதரிசனம் உரைத்தவன், ஆனால் அவருடைய முடிவு நாம் பின்பற்றத்தக்கது அல்ல. சோ ஒரு காரியத்தின் தொடக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவு நல்லது. நன்றாய் கவனிங்க. பொதுவாக நான் சொல்றது தேவசலகம், பொதுவாக முடிவு பிழையாக போறதுக்கு 3 முக்கியமான காரியம் இருக்கு. சொல்ல கவனி, ஆரம்பத்தில் நன்றாக ஆரம்பித்து முடிவு பிழைச்சு போறதுக்கு, அல்லது முடிவு பரிதாபமாக போறதுக்கு, அல்லது முடிவு தேவனுக்கு ஏற்றதாக அல்லாமல் போகிறதுக்கு முக்கியமான காரியம் மூன்று இருக்குது. அதை குறித்து சொல்றேன், அதை கொஞ்சம் குறைச்சு கொள்ளுங்க சைடில். நம்பர் ஒன், முதலாவது ஒரு மனுஷன் ஆரம்பத்தில் நல்லா இருந்து பிற்பாடு அவன் கெட்டு போறதுக்கு முதலாவது காரணம் அவனுக்குள்ளே வருகிற மனமெட்டிமை அல்லது பெருமையாகும். ஆகவே தான் நீங்க படிச்சதற்கு திருப்படிங்க,
ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், அதன் முடிவு நல்லது. பெருமை
உள்ளவனை பார்க்கலாம்,
பொறுமை உள்ளவன் உத்தமன்.
ஏன் இந்த வசனம் அங்கு சேர்க்கப்பட்டிருக்குது? ஒரு மனுஷனுடைய முடிவு தவறாம தவறி போறதற்கு பிரதான காரணம் அவனுக்குள்ள இருக்கிற பொறுமை, மனமேட்டிமை. வேதத்தில் பலரை குறித்து நாம பார்க்கிறோம், பலரை குறித்து பார்க்கிறோம், ஆரம்பத்தில் அருமையாக ஆரம்பித்து முடிவிலே தவறி போன பலரை குறித்து நாம் பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகள் கூட தவறி போயிருக்கார்கள். தேவனுக்காக வல்லமையான பராக்கிரமாக காரியங்களை செய்து பலருக்குடைய முடிவு கூட சோகமாக நிறைந்திருக்கு. ஆகவே கருமான தேவோட பிள்ளைகளே, நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆகவே முடிவு தவறி போறதுக்கு மூன்று பிரதான காரணம், முதலாவது ஒரு மனுஷனுக்குள்ளே வருகிற மனமேட்டிமை அல்லது பெருமை, நம்பர் டூ அவனுக்குள்ளே வருகிற சுய நீதி, அதாவது என்னை விட்டா பரிசுத்தவான் வேற யாரும் இல்லை. அப்படி நாம சொல்ல மாட்டோம். நாம் என்ன நினைக்கிறோம், சில நேரத்தில் உங்களை சொல்லல, நான் என்ன நினைக்கிறேன், அவரில் பார்க்க நான் பரிசுத்தவன், இவரில் பார்க்க நான் பரிசுத்தவன், அவரில் பார்க்க நான் நீதிமான், இவனில் பார்க்க நான் நீதிமான். இப்படிப்பட்ட நினைவோடு தான் ஒருத்தர் தேவாலயத்தில் போய் ஜெபம் பண்ணார். உங்களுக்கு தெரியவில்லையா? நான் இதை கொஞ்சம் இவரை கூடி அவசியம் இல்லை. அவன் சுயநீதி, அவன் பரிசு, தனக்கு பக்கத்தில் நிற்கிற பரிசுனா அவன் கூப்பிட்டான, பக்கத்து நின்ற பரிசேனி என்ற கேட்டானா, ஐயா உன்னு பார்க்க நான் நீதிமான். அவன் அவன் வந்து நிற்கிறான் பாவி என்று. ஆனா இவன் பார்த்தா ஒரு பார்வை, இவர் வந்து நமக்கு பக்கத்தில் நிற்கிறாரு, இவன் பார்க்க நான் எவ்வளவு உசத்தி, நான் உபவாசம் பண்றேன், தசவா கொடுக்கிறேன், அது இதெல்லாம் செய்யறேன் சொல்லி இவன் தனக்குள்ளே தன் சுய நீதியை நிற்கிறது தேவனுக்கு முன்பாக, நிற்கிறது தேவன பிரசன்னத்துல. அங்க கூட இவனுக்குள்ள ஒரு தாழ்மை இல்லையே. தேவனுக்கு முன்பாக நின்று ஜெபிக்கிற நேரத்தில் கூட அவனிலும் பார்க்க நான் பெரியவன், உசத்தி நான் பரிசுத்தவான், நான் நீதிமான் என்ற நினைவோடு இவன் ஜெபித்தபடியால், இவன் ஜெபித்தான், ஆனா அந்த ஜெபம் தேவனாலே அங்கீகரிக்கப்படவில்லை. இதைத்தான் நான் அடிக்கடி சொல்றது. நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணலாம், ஆனா நம்முடைய ஜெபங்கள் அங்கீகரிக்கப்படுறத தயவு செய்து நான் சொல்றதை கொஞ்சம் சிந்திங்க. எனக்கு அறிவான தேவன பிள்ளை, நாம ஆராதிக்கிறோம், தேவன் அதை அங்கீகரிக்கிறாரா? தேவன் அதை ஏற்றுக்கொள்கிறாரா? நாம ஆராதித்தாலும் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கதே காரணம் என்ன? ஒருவர் என்ன கேட்கலாம், நான் ஆராதிக்கிறதை தேவன் அங்கீகரிக்கிறார் என்று நான் எதனாலே கண்டுகொள்வேன் என்று ஒருவேளை நீ கேட்பார்த்த நான் சொல்வேன், உன்னுடைய உள்ளத்திலே, உன்னுடைய இதயத்திலே, உன்னுடைய ஆவியிலே நீ தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும். அப்பொழுது நாம் உணர்ந்து கொள்ள முடியும், என்னுடைய ஆராதனையை தேவன் அங்கீகரிக்கிறார். இடக்காரியமான தேவோட பிள்ளைகள், நாம் ஜெபிக்கிறோம், ஆனா நம்முடைய ஜெபங்களுக்கு அதிகம் பதில் இல்லை, காரணம் இல்லை. நாம் ஆராதிக்கிறோம், ஆனா தேவோட பிரசன்னத்தை அனுபவிக்க முடியவில்லை, காரணம் என்ன? நாம் ஊழியம் செய்கிறோம், ஆனா ஊழியத்திலே கனிகள் காணப்படவில்லையே, காரணம் என்ன? தேவன் தவறானவரா, அல்லது தேவன் கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறாரா? இல்லையே. ஆகவே எனக்கு அருமான தேவோட பிள்ளைகளே, நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து பலிபுடத்துக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து நம்மளே இருக்கிற குறைவுகளை முதலாவது நாம் சரிப்படுத்திக் கொண்டு பிற்பாடு நாம் மற்றவர்களை பார்த்தால் அது நலமா இருக்கும். ஆனா இவன் என்ன செஞ்சான், பக்கத்தில் இருக்கிற பரிசனையை பார்த்து தன்னையும் அவனையும் கம்பேர் பண்ணினான், அவனு பார்க்க நான் உயர்த்தியன் சொல்லி அவருடைய சுய நீதி அவருக்குள்ளே தடையாக போயிட்டது. தேவனுடைய முகத்தை அவருக்கு மறைத்து சொல்லி பார்க்கிறோம். அநேகர் தங்கள் சுய நீதியினாலே முடிவு தவறாக போய்விட்டது. மூணாவது, ஒரு மனுஷன் தவறி போறதுக்கு மூன்றாவது காரியம், அவனுக்குள்ளே இருக்கிற இச்சைகள். சோ இதற்கு வேதத்தில் எடுத்துக்காட்டுகள் ஏராளம். தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய ஊழியக்காரிகள், தீர்க்கதரிசிகள் கூட உலக பொருட்களை இச்சித்து தவறான காரியங்களை இச்சித்து வழிவி போனதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, ஆரம்பம் முக்கியம், அதை விட முடிவு முக்கியம் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. ஆகவே இந்த மூன்று காரியத்தை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. சரி, போகட்டும். இப்ப நான் பிள்ளையாம் தீக்கதிசிக்குள்ளதான் நினைக்கிறோம் இல்லையா? சோ அவருடைய தொடக்கம் நல்லதாக இருந்தது, ஆனால் முடிவு பரிதமா போடு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப நீங்க ஒருபோல கேட்கலாம், பாஸ்டர் அவருடைய முடிவு அப்படி பரிதாபம் போறது என்று சொல்றீங்களே, எங்க என்ன படி? நீங்க கேட்கலாம், படிங்க. யோசுவா புத்தகம் 13வது அதிகாரம், சீக்கிரம் படிங்க. யோசுவா 13வது அதிகாரம் 22வது வசனம்.
இஸ்ரவேல் புத்திரர் வெட்டின மற்றவர்களோட கூட பேயோரின் குமாரனாகிய பாலாக் என்னும் குறி சொல்லுகிறவனையும் பட்டயத்தினால்
வெட்டி போட்டார்கள். குமாரனாகிய பாலாக் பிடிச்சா பட்டயத்தினாலே வெட்டி போட்டார்கள். சரி, ஒரு தீக்கதரிசர் முடிவை பாருங்க, பட்டயத்தாலே வெட்டப்பட்டு மறித்தார் சொன்னா பாக்கிறோம். இப்ப ஏன் இவன் தீக்கதரிசியாக இருந்தும் பட்டயத்தினாலே பாவிய போல வெட்டுண்டு மறித்தாரே என்று சொல்லி நாம நினைக்கலாம். ஏன் அப்படி படித்தார் என்பதை குறித்து நான் முடிக்கும் பொழுது நான் சொல்றேன். இப்ப என்ன கவனிங்க, தயவு செய்து கருமான தேவனுடைய பிள்ளைகளே, இவன் ஒரு சரியான தீக்கதரிசியாக ஆரம்பத்தில் இருந்தான் என்பதை குறித்த சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்றேன். 7 குறிப்புகளை நான், இவன் ஆரம்பத்திலே தேவனோடு இருந்து தேவனு கேட்ட தீக்கதரிசியாக இருந்தார் என்பதை குறித்து 7 குறிப்புகளை நான் சொல்லுறேன். தயவு செய்து கவனிக்கிறேன், இல்லாவிட்ட ஒரு வேலை உங்களுக்குள்ள கேள்வி வரும். அவன் எப்படி சரியான தீக்கதரிசியா இருந்தேன்னு நான் சொல்ற நீங்க நினைக்கலாம். ஆகவே அவன் தேவனுடைய தீக்கதரிசியாக இருந்தார் என்பதை குறித்து 7 குறிப்புகளை நான் சொல்றேன். தயவு செய்து கொஞ்சம் கவனித்து அதுக்கு புகட்டை நிதானிக்கிறது சரியா இருக்கும் நம்பிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு பயமுட்டான். நம்பர் 1, கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் சொன்னார். என்னாகவும் 22வது அதிகாரம் 8வது வசனத்தில் பாருங்கள், என்ன குறிச்சு கொள்ளுங்க, நேரம் போகுது, சீக்கிரம் போறேன். கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்ப, ஒரு தீக்கதரிசி சொல்லபடிய முக்கியமான வார்த்தை, கர்த்தர் சொல்லுகிறதே நான் சொல்லுவேன். சில பேருக்கு சில நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்றதுக்கு தைரியம் இல்லை. ஆனா சரியான தீக்கதரிசி கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கூட்டவும் மாட்டான், குறைக்கவும் மாட்டான், சொன்ன வார்த்தை அப்படியே சொல்லிடுவான். எனக்கு இதில் ஆச்சரியம், சில ராஜாக்கள் பழைய பார்க்கும் பொழுது சில ராஜாக்களுக்கு முன்பாக தீக்கதரிசிகள் தைரியமாக துணிந்து சொல்லுவார். உதாரணத்துக்கு எலியாவை நீங்க எடுத்துக்கொண்டு சொன்னால், அவன் ஆகா பெண்கிற ராஜாவுக்கு முன்பாக தைரியமாக நின்று சொல்றான். இன்னொருத்தன் இடையிலே கண்டு அவனை சொல்றான், என்னை அவனுக்கு காண்பிப்பேன் போய் ஆகாவுக்கு சொன்ன, ஐயோ நீ என்ன கொள்றதுக்கு பட்டத்தை அவன் கையில கொடுக்கிறீங்களா, உன்னை தேடாத இடமும் இல்லை அனுப்பாத மனுஷனும் இல்லைன்னு சொல்லி வேதத்தை படிச்சவங்களுக்கு தெரியும் நான் சொல்றது எங்க இருக்குன்னு சொல்லி. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நிலைமையிலும் ஆகா ராஜாவுக்கு முன்பாக எலியா போய் தைரியமாக இருந்து தேவனுடைய வார்த்தைகள் திட்டமாக சொன்னார். சோ இந்த தீக்கதரிசி என்ன சொல்லியிருக்கிறான், கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன். இது ஒரு தீக்கதரிசியில் இருக்கும்படியே மிக முக்கியமான லட்சம். 1, நம்பர் 2, தேவன் பிள்ளையாமிடத்தில் வந்து உள்ளத்தில் இருக்கிற இந்த மனுஷர் யார் என்றார். என்னாகமும் 22:9 பாருங்க, 22:9 தேவன் பிள்ளையாமிடத்தில் வந்து உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனுஷர். அப்ப தேவன் பிள்ளையாமிடத்தில் வந்திருக்கிறார், பேசியிருக்கிறார் நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கு இல்லையா? சரி, நம்பர் 3, 3வது, தேவன் பிள்ளையாமை சந்தித்தார். தேவன் பிள்ளையாமை சந்தித்தார். சோ இது 22:4 என்னாகும், 22வது அதிகாரம் 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா நான் சொல்றது வசனம் இருக்கும். 4வது காரியம், பிள்ளையாம் தேவனுக்கு பலி செலுத்தினார். பாகால்களுக்கு பலி செலுத்தல, இவன் தவறான தீக்கரிசியாக இருந்தால் பாகால்களுக்கு பலி செலுத்தியிருப்பான். இவன் தேவன தீக்கரிசியாக இருந்தபடியால் பிள்ளையாம் தேவனுக்கு பலி செலுத்தினான். என்னாகமும் 24வது அதிகாரம் 4வது வசனத்தில் நாம் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 5வது குறிப்பு, என்னாகமும் 23:5, கர்த்தர் பிள்ளையாமின் வாயிலே வாக்கு அருளினார். ஆகவே தேவன் பிள்ளையாம் என்கின்ற தீக்கதரிசியின் வாயிலே வார்த்தைகளை அருளியிருக்கிறார். ஒரு தீக்கதரிசியாக இருந்தால் தேவனுடைய வாயிலே வார்த்தைகளை அருள்வார். ஆகவேதான் தீக்கதரிசிகள் தேவனுடைய வாயா இருக்கிறார்கள் சொல்லி நம்ம வேதத்தை பார்க்கிறோம். சோ இங்கே நம்ம பார்க்கிறபடி 5வது குறிப்பு, கர்த்தர் பிள்ளையாமின் வாயிலே வாக்கு அருளினார் சொல்லி என்ன 23:5 நான் பார்க்கிறோம். 6வது குறிப்பு, தேவ ஆவி அவன் மேல் வந்தது. இந்த குறிப்பை நீங்கள் 24:2 பார்க்கலாம். 24:2 பார்ப்பது சொன்னால் தேவ ஆவி அவன் மேல் வந்தது. 6வது குறிப்பு, கடைசியாக ஃபைனலி அண்ட் லாஸ்ட் ஏழாவது குறிப்பு என்னவென்றால், சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும் பொழுது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. இது 22-24 அதிகாரம் 4 வசனத்தில் இதை பார்த்து சொன்ன இந்த 7 குறிப்புகளையும் வைத்து பார்க்கும் பொழுது, இவைகளை வைத்து நாம் பார்க்கும் பொழுது, இவன் ஆரம்பத்திலே தேவோடு தீர்க்கதரிசியாக இருந்து தீர்க்க முறைத்திற்கான சொல்லி நாம் பார்க்கலாம். சரி, இப்பொழுது நாம் அடுத்த காரியம் என்னவென்றால், இவன் சொன்ன தீர்க்கதரிசனத்தில் இருக்கிற சில குறிப்புகளை சுருக்கமாக நாம் பார்த்து, இவன் முடிவை குறித்து சுருக்கமாய் பார்த்து நாம் இப்பொழுது கடந்து செல்வோம். கர்த்தருடைய நாமத்துக்கு வழிபட்டாலும் சரி, இப்பொழுது என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த 23 அதிகாரம் முதல் நாம் பார்த்தோம், 23 அதிகாரம் 7 வசனத்தின்படி,
அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, மோவாவின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலைகளில் உள்ள ஆராமில் இருந்து வரவழைத்து, நீ வந்து எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும், நீ வந்து இஸ்ரவேலை வெறுத்துவிட வேண்டும் என்று சொன்னான். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி?
ஒரு நிமிஷம் போறீங்க, இதுல ஒரு குறிப்பிட்ட சொல்லிட்டு போட்டு, தீக்கதர்சி சொல்றான், தேவன் சபிக்காதவனை நான் சபிக்கிறது, தேவன் வெறுக்காதவனை நான் வெறுக்கிறது எப்படி? இது என்ற சப்ஜெக்ட் இல்லாட்டாலும் ஒரு பக்கத்தில் சொல்லிட்டு போறேன், தேவ பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா. தேவன் சபிக்காதவனை நான் சபிக்கிறது, தேவன் வெறுக்காதவனை நான் வருகிறது. சோ திங்க் அபவுட் வாட் ஐ அம் சேயிங். தேவன் ஒரு மனுஷனை சபிக்காம இருக்க, நீங்களினாலும் அந்த மனுஷனை எப்படி சபிக்கல? மறுபுறத்தில் தேவன் ஒரு மனுஷனை வெறுக்காதிருக்க, நீங்களும் நானும் எப்படி அவரை வெறுக்கல? ஓகே, இப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் தனிப்பட்ட விதத்தில் பிரச்சனைகள் இருக்கல, அது ஒரு பக்கத்தில் இருக்க, அத தேவன் அந்த குறிப்பிட்ட மனிதனை வருகிறாரா? நீங்களே யோசித்து பாரு. நாம் சத்தியத்துக்கு தலை வணங்க, தேவோட வார்த்தைக்கு சரணடி. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் தான் ஆவியில் நடத்தப்படுறாங்க. அதை நான் சொல்றேன்னு, இடைக்கு தேவனுடைய பிள்ளைகள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுவார். எவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திராக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கான்னு சொல்லி ரோமர் 8:14 நாம் வாசிக்கிறோம். ஆவி நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், சொல்றது தயவு செலவு, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நாம் தேவ ஆவியினாலே டைரக்ட் பண்ணப்படும். மாமிசத்தில் நாம் நடத்தப்படக்கூடாது, நம்முடைய சுய மாமிசத்தில் நடத்தப்படக்கூடாது, என் சுய எண்ணங்களும் படி நடக்கக்கூடாது, நான் ஆவியில் நடத்தப்படுவோம். இப்ப நான் தேவ ஆவியினால நடத்தப்படும் என்பதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது என்று ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். அதை சொல்ற கேள்வி, ஒருவர் தேவ ஆவியினால நடத்தப்படுகிறார் என்பதை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்றால், அது மிகவும் எளிது. ஒருவன் தேவனுடைய வசனத்தின்படி, தேவனுடைய வாக்கியத்தின்படி நடக்கிறவராக, எவர்கள் தேவோட வாக்கியத்தின்படி தேவோட வசனத்தின்படி நடக்கிறார்களோ அவர்கள் தேவ ஆவியினாலே டைரக்ட் பண்ணப்படுகிறார்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரா இருக்க, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க. மற்றும்படி நான் 10% ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், 20% ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், பல வருஷம் நான் ஊழியம் செஞ்சிருக்கலாம், பல காலம், அது நான் சொல்லல. அப்ப ஏன் சொல்றாரு இல்லையா, உன் நாமத்திலே தீக்கசனை உரைத்தோம், அற்புதங்களை செய்தோம், பிசாதன உங்களை அறியன் என்றார். அவர் என்ன கரிமான தேவோட பிள்ளைகளே, நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் தேவ ஆவியினால நடத்தப்படும். நாம் ஆவி நம்முடைய மாமிசத்தை நடத்தப்படும் சொன்ன, நம்முடைய மனதின் விருப்பங்கள் நம்முடைய சுய புத்திக்கு, நம்முடைய புத்திக்கு, நம்முடைய அறிவுக்கு ஏற்றபடி நாம் நடப்பமாக இருந்தால் தேவன் நம்ம மேலே பிரிப்ப மாட்டேன், என் மேல தேவன் பிரியமா இருக்க மாட்டேன், என் புத்தியில என் சுய புத்தியில நான் நடப்பேன் தேவன் மேலே பிரியமா இருக்க. ஆகவேதான் வேதம் தெளிவாக சொல்லுது, உன் சுய புத்தி மேலே சாயாது, நீ தவறி போய் விடுவாய். பிற்பாடு ஒரு முடிவு பரிதாபமாக இருக்கும். ஒருவேளை ஆரம்பத்திலே ஓஹோ என்று இருந்திருக்கலாம், ஆனால் முடிவு பரிதாபமாக போயிடக்கூடாது இல்லையா? எனக்கு அருமான தேவட பிள்ளைகளே, நான் மிக கவனமாக இருக்கும். சோ தேவன் சபிக்காதவரை நான் சபிக்கிறபடி, தேவன் வறுக்காதவரை நான் வறுக்கிறது. சோ வடகம் செய்ய, தேவன் பார்க்கிற பிரகாரமாக நாம் பார்க்க கற்றுக்கொண்டு விட்டார், நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றம் இருக்கு யோசிப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை வெறுக்காம இருக்கிறாரு, உன்னை இன்னும் வெறுக்காம இருக்கிறாரு, இதை நான் மனதில் வச்சு மட்டுமே வெறுக்காம இருக்கிறது நல்லவா இருக்கும் இல்லையா? உன்னை என்னை நேசிக்கிறது போல மற்றவர்களையும் தேவன் நேசிக்கிறார். நான் அவருக்கு பிள்ளையாக இருக்கிறது போல உனக்கு பக்கத்தில் இருக்கிறோம், அவருக்கு பிள்ளையாகவே இருக்கிறார். அடுத்த வருஷத்துக்கு படி விசிக்கிட்டே
கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள்.
கொஞ்சம் நெல்லுங்க, இப்ப தீக்கம் முறைக்கிற நன்றாய் கவனிங்க. இப்ப தேவ ஆவினால நிரப்பப்பட்ட இந்த தீர்க்கதரிசி, தேவன் அவருடைய வாயில, முதல்ல நான் பார்த்தேன் தேவனுடைய வாயிலே வாக்கருளினான் சொல்லி நம்ம வாசித்து வந்த, ஆகவே தேவன் அவருடைய வாயிலே அருளின வார்த்தைகளை, அதாவது தேவ ஜனத்தை குறித்த சிறப்பை, தேவ ஜனத்தை குறித்த மதிப்பை ஆண்டவர் அவருடைய வாயின் வாயில போடுகிறார். இப்ப தீர்க்கதரிசி பேசுகிறார், என்ன பேசுன, அவர்கள் ஜாதிகளோட கலவாமல் தனித்து வாசமாக இருப்பார். அவர்கள் ஜாதிகளோடு கலவாமல் தரித்து வாசமா இருப்பார். பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ் சொல்றது என்ன செஞ்சாரு, எழுத்தில் இருந்த தன் ஜனங்களை அறிந்து அழைத்து அற்புதங்களை செய்து விடுதலையாக்கி, நீ என் ஜனங்கள் என்றார், நான் உங்கள் தேவனாக இருப்பேன், நீ என் ஜனங்கள், நான் உங்கள் தேவன் என்று சொல்லி தேவன் அவர்களை அழைத்து வந்தார். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் மற்ற ஜாதிகளோடு கலக்க கூடாது, ஏனெனில் நீங்கள் பரிசுத்த ஜாதி, நீங்கள் என் ஜனங்கள். ஆகவே உலகத்தில் இருக்கிற மற்ற இனங்கள் ஜனங்களோடு கலவாமல் சேராமல் நீங்கள் தனித்து வாசம் பண்ண வேண்டும் என்றால், நான் உங்கள் தேவனாக கர்த்தராக இருக்கிறபடியால் நீங்கள் மற்ற ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசமாருங்கள். கொஞ்சம் நாம நிக்கிறது நல்லது, இந்த இடத்திலிருந்து கொஞ்சம் நாம கட்டுக் கொடுத்து கொஞ்சம் நான் சொல்றத கவனிங்க. டோன்ட் லூஸ் யுவர் மைண்ட் ஹியர் அட் தேர். பிசாசு நம்முடைய மைண்ட மெய்யறதுக்கு நாம இடம் கொடுக்கக்கூடாது. ஆகவேதான் விதைக்கிறோம், விதைக்க புறப்பட்டான, விதைகள் விதைக்கப்பட்டாலும் அவனுக்குள்ள ஒன்று போக, ஏன்னா அவன் கேட்டான், அவனுக்குள்ள ஏண்டா பிசாசு வந்து எல்லாத்தையும் மேய்ஞ்சிட்டு போயிட்டான், எடுத்துட்டு போயிட்டான், ஒரு வசனமும் அவனுக்குள்ள இல்லை. அவன் கேட்டான், கேட்கறது போல இருந்தான், கேட்கறது போல உட்கார்ந்து இருந்தான், ஆனா ஒரு வசனமும் அவனுக்குள்ள போகவில்லை. ஏன்னா பிசாசு வந்து மேய்ஞ்சிட்டான், ஏன்னா எடுத்துட்டு போயிட்டான். இப்ப வெறுது இருதயமும் வெறுமையாக இருந்து வேறு காரியங்களை சிந்திக்குது, தகாத காரியங்களை, உலக பிரகாரமான காரியங்கள் சிந்திக்கு. ஏன் தெரியுமோ, நம்முடைய இருதயத்துல என்ன இருக்குதோ அதைத்தான் நம்ம சிந்திக்கிறோம், நம்முடைய இருதயத்துல என்ன இருக்குதோ அதைத்தான் நம்ம பேசுகிறோம். ஆகவேதான் இயேசு சொன்னாரு, இருதயத்தை நிறைவினாலே வாய் பேசும். ஒருவர் நான் பேசுகிற வார்த்தைகளை வச்சு நீங்கள் என்ன அணந்து கொள்ளலாம், நான் யாருன்னு சொல்லி, எப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன் சொல்லி. இப்ப நான் பிரசங்கம் பண்றது போது பெரிய தேவ தூதன் போல இருக்கல, ஆனா வீட்டை போன பிற்பாடு, அல்லது வெளியில நிற்கும் பொழுது, அல்லது கடைக்கு போகும் பொழுதோ, அல்லது சந்தைக்கு போகும் பொழுதோ, சந்தையில நிற்கும் பொழுதோ, வேலை செய்யறதுக்கு முன்னே, அப்போ நான் தெரியும் நான் யாருன்னு சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நன்றா நான் சொல்றது கவனி, தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்து நம்ம கவனமாக இருக்கும். ஏனென்றால் சபை சத்தியத்தில் கட்டப்படணும். சபை என்றாரு நீங்களும் நான், நீங்களும் நானும் வசனத்தில் தேவோட வார்த்தையில சத்தியத்தில் கட்டப்படணும். அப்பத்தான் பெருமளவு வந்து பெருங்காட்டு அடிச்சாலும் அது கண்மலையிலே கை கட்டப்பட்ட வீடு அது உறுதியாக நிற்கும். என்ன தெரியுமா, சத்தியத்திலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை, என்னதான் புயல் அடிச்சாலும், என்னதான் வேதனை வந்தாலும், என்னதான் கஷ்டம் வந்தாலும், யார்தான் கைவிட்டாலும், எவர் தான் என்ன சொன்னாலும், அவன் உறுதியாக இருப்பான். ஏன் தெரியுமா, அவன் வசனத்திலே தேவோட வார்த்தையிலே வேரூன்றி இருக்கிறபடியா, தேவோட வசனத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கபடியா, தேவோட வசனத்தை மேற்கோள் காட்டி அவன் வாழ்றபடியால், பெருமளை வந்தாலும் பெருங்காட்டு அடித்தாலும் அவன் உறுதியாக நிற்கிறான். ஏனென்றால் அவன் கண்மலை மேலே கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாக இருக்கான் சொல்லி நம் ஆண்டவராக இயேசு சொன்னார். சரி, தகவலி அவர்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசமாக இருப்பான் சொல்லி தீர்க்க முறைக்கிறான் தீர்க்கதரிசி. ஆகவே எனக்கு அறிமானங்களே, நான் பார்த்தேன் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்க பார்ப்பீங்களா இருந்தால், வேதம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை குறித்து வெளிப்படையாகவே போதிக்குது. சரி, முதலாம் அதிகாரம் ஆதியா சீக்கிரம் ஆதியாகமும் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நினைக்கிற படி, ஆறு ஏழு படி, ஆதியா முதலாம் அதிகாரம் எல்லாரும் படித்தீங்களா, ஆதியா முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஏழாம் வசனம்.
பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்று, அது ஜலத்தில் இருந்து ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னான். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவினை உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று.
சரி, இந்த கவனிக்க இங்க ஆறாம் வசனத்துல, ஆறாம் ஏழாம் வசனத்துல கூட ஒரு முக்கியமான குறிப்பை நாம பார்க்கக்கூடியது என்ன நடந்திருக்கு பாருங்க. இப்ப ஆறாம் வசனம், தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக்கணும். இப்ப இதை குறிச்சு தேவரை போல சொல்ற கொஞ்சம் தயவு கவனிங்க. ஜலத்தின் மத்தியில ஆகாய், நல்லா கவனிங்க, எனக்கு தெரியும் நீங்கள் நான் படிச்சிருப்பேன் இந்த வசனம், ஜலத்தின் மத்தியிலே ஆகாய விரிவு உண்டாகணும். அப்படியா என்ன நடந்திருந்துக்குது? சாத்தானுடைய விழுகையினால் பூமி சீர்கட்டு போய் வெறுமை ஆகிட்டு இருள் சூழ்ந்திருக்கு. கீழே வாசிச்ச தெரியும், மேலே மேலு கீழே. இப்ப என்ன கவனிங்க, இப்ப என்ன நல்ல கவனிங்க, நான் சொல்றது நல்ல கவனிங்க. இப்ப பூமி வறுமையாகவும் சீர்கெட்டதாகவும் இருள் நிறைந்தது மாத்திரமல்ல, நல்ல கவனிங்க, பூமி முழுவதும் தண்ணீரால நிறைந்திருக்கு. பூமி முழுவதும் தண்ணியால், நீரினால், ஜலத்தினால நிறைந்திருக்கு. அங்க ஒரு உயிரினும் இல்லை, மரஞ்செடி கொடியோ ஆடு மாடோ பருவம் ஒன்றுமே இல்லை, முழுவதும் நீர்னால ஜலத்தினால நிறைந்திருக்கு. ஆகவேதான் வசனம் சொல்லுது, ஆவியானவர் படி சொல்லுங்க, ஜலத்தின் மேல் எங்க அசைவாடி கொடுங்க. பூமி முழுவதும் எப்படி இருக்குது? தண்ணி ஜலத்தினால முழுவதும் ஜலத்தின். ஆகவேதான் இந்த பிகினிங், ஆரம்பத்தில் ஆண்டவர் செய்த முதல் வேலை என்ன? அந்த கவனிங்க, ஜலத்தில் இருந்து ஜலத்தை பிரித்தார். அந்த கவனிங்க அர்த்தம் என்ன? வானத்தில் ஒரு பிரிவு தண்ணியும் கீழே பூமியில் ஒரு பிரிவு தண்ணி, கீழே பிரிக்கப்பட்ட ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பேர் வைத்தார். ஆரம்பத்திலே சமுத்திரம் எல்லாம் ஒன்றாகத்தான் இருந்திருக்கு. ஆனால் டோவாவின் ஜலப்பள்ளத்துக்கு பிற்பாடுதான் ஜலம் இப்போ இருக்கிற அட்லாண்டிக் என்றும் பசிபிக் என்றும் அல்லது மத்திய தர கடல் சொல்லி இப்படியான பிரிவுகள் வந்தது. நோவாவின் ஜலப்பிரளயத்துக்கு பிற்பாடுதான் சமுத்திரம் இப்படியாக புரிந்தது. சோ அதற்கு முன்பு பிகினிங்கில் ஆரம்பத்தில் தேவன் ஜலத்தை வானத்துக்கு மேலே ஒரு பிரிவாகவும் கீழே ஒரு பிரிவாகவும் வைத்திருக்கிறார். இப்ப வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலே ஒரு பெரிய இடைவெளியை உண்டாக்கி வானத்துக்கு வானம் என்று பெயரிட்டு ஜலத்திற்கு சமுத்திரம் என்று தேவன் பெயரிட்டார். இங்கே ஒரு பிரிவு ஜலத்தை, இதைத்தான் பேதர் எழுதுறாரு, ஜலத்தில் இருந்து ஜலத்தை பிரித்தார். நோவாவின் காலத்திலே ஜலப்பிரளயத்தை என்ன நடந்திருக்குது? வானத்தின் மதகுகள் எல்லாம் திறந்து பூமியின் ஆழங்கள் எல்லாம் திறவிண்ட போதுதான் என்ன நடந்திருக்குது? பூமி ஜலத்தினால நிரம்பின்னு சொல்லியும் 15 மூல உயரத்துக்கு பூமியிலே எல்லா சிகரங்களும் மூடப்பட்டு எல்லா எவரெஸ்ட், இந்த உலகத்தில் மிக உயரமான இடம் அண்மையில பூமி அதை சிறந்த தேபாலத்தில் இருக்க எவரெஸ்ட், அந்த எவரெஸ்ட் மலை கூட நிரம்பத்தக்கிற 15 மூல தண்ணி அதுக்கு. அப்படின்னு அர்த்தம் என்ன? நோவாவின் பேழை மிதக்க, எங்க போனாலும் மிதக்கத்தக்கதாக 15 மூல தண்ணி நீக்கத்தக்கதாக ஆண்டவர் ஜல பிள்ளைத்து அனுப்பியிருக்க. நம்முடைய ஆண்டவுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். சோ பிரிக்கிறாரு, ஜலத்திலிருந்து ஜலத்தை என்ன செய்தாரு? பிரித்தாருன்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ இப்பொழுது என்ன இருக்குது? வானம் ஆகாய விரிவு, கீழே சமுத்திரம், ஐ மீன் ஜலம் சமுத்திரம் என்று சொல்லப்படும். எனக்கு அறிமையானவர்களே, ஜலத்தில் இருந்து ஜலத்தை பறிக்கிறார் ஆண்டவர். எங்கிருந்து எதை பிரிக்க வருமோ அங்கிருந்து அதை பிரிக்க விரும்புகிறார். போன வாரத்துக்கு முதல் வாரமா நான் நினைக்கிறேன், பாஸ்டர் இங்கு வந்தார், பாஸ்டர் செல்வன் பேசும்பொழுது அவர் ஒரு காட்டு சொன்னார், ஆபிரகாமோடு லோத்து வாரது தேவனுடைய சித்தம் இல்லை. சோ அவரை பிரித்தெடுத்த பிற்பாடு தேவன் தன்னுடைய சித்தத்தை திட்டத்தை அவனுக்கு வெளிப்படுத்த சொல்லி பார்க்கிறோம். அதற்கு முன்பாக ஆதியாகமம் 12 அதிகாரம் 1 சரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. சோ ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? முதலாவது உன் தேசத்தை, உன் ஜனத்தை, உன் இனத்தை விட்டு நீ வெளியே வா. சோ இதுவும் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வுக்கு ஆதாரம் இல்லையா? நான் சொல்றதை தயவுச்சு கொஞ்சம் யோசிங்க, சிந்திங்க. உன் தேசத்தை விட்டு, உன் இனத்தை விட்டு, உன் ஜனத்தை விட்டு நீ வெளியே வா. ஏண்டா? நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னுடைய வாழ்வில் என் சித்தத்தை, என் திட்டத்தை நிறைவேற்ற உன் தேசத்தை விட்டு, நீ இருக்கிடத்தை விட்டு, உன் குடும்பத்தை விட்டு நீ வெளியே வரணும். இது இங்கேயும் ஒரு பிடித்திருக்கப்பட்ட வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். எனக்கு அருமான தேவனுடைய பிள்ளைகளே, தன்னுடைய ஜனம் ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசம் பண்ணப்படும், அவர்கள் பரிசுத்த ஜாதியாக இருக்கணும், நான் அவர்கள் தேவனாக சொல்லி தேவன் வரும். ஆனால் தேவ ஜனங்கள் இதை அப்பட்டமாக அப்படியே மீறி நான் சொல்ல பார்க்கும். கவுனிங்க, தாவீது ராஜாவாக வந்தவுடனே செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? அவன் ராஜாவாக வந்தவுடனே செய்த முதல் வேலை பெட்டியை கொண்டு வந்து தான் போட்ட கூடாரத்துக்குள்ள வச்சான். அவன் தேவனை தேடுறதுக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளம். சவுல் எங்கேயும் இப்படி தேவனை தேடினதாக நம்ம பார்க்க முடியாது. 40 வருஷம் அவன் ஆண்டாலும் தேவனை தேடின. ஆனால் தாவீது அவன் ராஜாவாகின உடனே அவன் செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? பெட்டியை கொண்டு வந்து அதற்கு ஒரு கூடாரம் போட்டு, தேவனுடைய பெட்டி அல்லவா, ஆகவே சொல்லி அதற்கு ஒரு கூடாரம் போட்டு அதை கொண்டு வந்து. ஆனால் அவன் கொண்டு வந்த விதம் பிழைச்சு போச்சு. அதான் உங்களுக்கு தெரியுமே, அவன் ரதம் புது ரதத்தை எடுத்து மாடுகளை பூட்டி அதன் மேல தேவனுடைய பெட்டியை வச்சு ஓட்டியிருக்கான். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் இவன் ரதத்திலே மாடுகள் பூட்டின ரதத்திலே தேவனுடைய பெட்டியை ஏற்று வேண்டும் என்று இந்த புத்தி இவனுக்கு எங்க வந்திருந்து தெரியுமா? இவன் தன்னை சுத்திலும் இருந்த புறஜாதிகளை பார்த்தான், புறவினத்தை பார்த்தான், அவங்க செய்த அந்த மேதட்டை இவன் ஃபாலோ பண்ணிட்டான். தன்னை சுத்திலும் இருந்த மற்ற ஜாதிகள் புறவினத்தை பார்த்த அவங்களை இருந்து கற்றுக்கொண்ட மெத்தட் தான் இவன் ரதத்திலே மாடுகள் பூட்ட ரதத்திலே தேவனுடைய பெட்டியை காரியம் பழைஞ்சு போச்சு. இதே போலத்தான் இஷ்டவ ஜனங்கள் தங்களை சுத்திலும் இருக்கிற மற்ற ஜாதிகளை பார்த்தார்கள். அவர்களுக்கு ராஜா இருக்கிறது போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் வேண்டுதல் செய்யணும். இவைகள் எல்லாம் அவர்கள் புற ஜாதியிடத்தை கற்றுக்கொண்ட காரியம். ஏன் நான் இதை குறிப்பிடுகிறேன், ஏன் இதுல நான் நிக்கிறேன் என்று சொன்னார் கருமர் தேவ ஜனமே, நீங்களும் நானும் கூட பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் என்பதை மறுக்கவோ மறைக்கவோ மாற்றவோ முடியாத மிகப்பெரிய சத்தியம். சோ நீங்களும் நானும் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வு வாழ்ந்தே ஆக வேண்டும். ஏனென்றால் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் மட்டுமல்ல, உங்களுக்குள்ளே எனக்குள்ளே தேவ ஆவியானவர் வாசமாக இருக்கிறார். ஆகவே நம்மை சுத்திலும் இருக்கிற மற்ற ஜனங்கள், நன்றாக கவனிங்க, உங்களையும் என்னையும் சுத்தி இருக்கிற மற்ற ஜனங்கள், அவர்கள் ஒருவேளை நம்முடைய உறவுகளாக இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய உடன் பிறப்புகளாக இருக்கலாம், அவர்களுடைய கிரியைகளை அவர்களுடைய செயல்களை நாம் பின்பற்றுவோமாக இருந்தால் நாம் அடிப்படை சத்தியத்தையும் தேவனுடைய அடிப்படை உடன்படிக்கையையும் மீறுகிறவர்களாக இருப்போம். சோ டோன்ட் ட்ரை டு பிரேக் த கவனன் ஆஃப் காட் இன் யுவர் லைஃப். தேவனுடைய உடன்படிக்கையை உடைக்காதபடி, தேவனுடைய உடன்படிக்கையை தேவனுடைய வார்த்தைகளை மீறாதபடி உன் உறவுகளை காத்துக்கொள். என்னோடு உடன் பிறந்த சகோதரமாக இருந்தாலும் எனக்குள்ள தேவ ஆவியானவர் வாசமா இருக்க, அவருக்குள்ள அவர் இல்லை, இதனால அவரை வருத்து தள்ளணும் இல்லை, அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை நாம கற்றுக்கொண்டு அவைகளை நாம பின்பற்றக்கூடாது. அவர்கள் சொன்னதையே கேட்டு 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 நம்முடைய மைண்ட் அதையே போல பண்ணக்கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுது, பூமிக்குரியவன் பூமிக்குரியதை சிந்திக்கிறான், பரத்துக்குரியவர்களும் பரத்துக்கிறதை கொண்டு சிந்திக்கிறான். ஆகவே என்ன நடக்குது, எனக்கு உடன்பிறப்பு தான், எனக்கு நெருங்கின உறவு தான், அவர்களோட அதிகமான ஐக்கியத்தை வைத்து அவர்கள் சொல்றதையே கேட்டு 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 அவைகளின் இருதயத்தை நிறைத்திருக்கும்படியால் அவைகளை குறித்து சிந்திக்கிறேன், அவைகளுடைய வாழ்க்கையில நான் பின்பற்றுகிறேன். பட் ஐ பிலீவ் இன் காட், நான் கடவுளை நம்புறேன், நான் தேவனுடைய பிள்ளை. பட் என்னோட வாழ்க்கை என்ன, என்னை சுத்திரம் இருக்க மற்றவர்களை பார்த்து நான் நடைபோட முயற்சி. அவைகளை பார், அவைகள் எப்படி வாழ்கிறார், ஒரு கொண்டாட்டத்துக்கு போனா அவர்கள் எப்படி போறார்கள், அவர்களை பார்க்கிறது, அவர்கள் எப்படி அலங்கரிக்கிறார்கள், அவர்கள் எப்படி ஆடம்பரமாக வாடுறார்கள், அவர்கள் எப்படி உலக இதையெல்லாம் பார்த்து பார்த்து வெளியில மற்றவர்களுக்கு சொல்லாட்டாலும் நம்முடைய உள்ளத்திலே நாம் என்ன செய்யறோம், நாம ஒரு ஒரு இஸ்திரமற்ற நிலைமைக்குனவர். ஆகவே நம்முடைய வாழ்வை உலகத்தவனுக்குள்ள ஒரு பாதிப்பை ஒரு தாக்கத்தை கொண்டு வரணுமே ஒழிய, உலகத்தில் இருக்கிற வாழ்க்கை என்னுடைய வாழ்வில் ஒரு பாதிப்பை கொண்டு வருமாக இருந்தால் என் முடிவு பயங்கரமாக பரிதாபமாக இருக்கும்படி சத்தியும்படி நான் உங்களுக்கு சொல்றேன்.
தன்னுடைய ரத்தத்தை சிந்தி சிலுவையில் தன்னுடைய உயிரையும் கொடுத்து ரத்தத்தை சிந்தி உன்னையும் என்னையும் மீட்டெடுத்த தேவனே குமாரன் தந்த ரட்சிப்பை விட்டு ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தை காலின் கீழே போட்டு மிதித்து ஆண்டவர் கொடுத்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை கொடுத்து கவலையட்டு இருப்பமாக இருந்தால் வரும் தண்டனைக்கு எப்படி நாம் தப்பித்துக் கொள்வோம்? உலகத்தவன் என்னதான் பணத்தோடு இருந்தாலும் படிப்போடு இருந்தாலும் பட்டத்தோடு இருந்தாலும் படாடாபமாக வாழ்ந்தாலும் உனக்குள்ளே இருக்கிற தேவ ஆவன் அவனுக்குள்ளே இல்லையே, நீ பெற்றிருக்கிற ரட்சிப்பு அவனுக்குள்ளே இல்லையே, உன் முடிவை குறித்து உனக்கு நம்பிக்கை இருக்குது, அவனுக்கும் தன் முடிவை குறித்து நம்பிக்கை இல்லை, அவனுடைய நோக்கம் எல்லாமே என்ன, பூமியில நல்லா சாப்பிடணும், நல்லா டேட்டுங்கிற ஊருக்கு ஊர் தெருவில் ஊரை கோலாகலமாக கொண்டாடி இருக்கான், என்ன நல்லா உடுப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா நகை போடுவாங்க, மூன்று தான் எங்க உடைய கார், தே பிலீவ் இன் காட். இப்படிப்பட்டவர்களை பார்த்து இவைகளை கட்டி இதன்படி நாம வாழ்வோமாக இருந்த நம்முடைய முடிவு தேவன் பெரும்பெருமா இருக்காது, பிள்ளையாவுடைய முடிவு பொழுதா இருக்கு. ஆகவே கனிமா தேவ ஜனங்கள் உனக்கு சுத்திலும் இருக்கிற மற்றவர்களை பார்த்து அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்ற முயற்சிக்காது. அனைத்து தேவனுடைய கற்பனைகளை கட்டங்களை கவனமாக படித்து அவைகளும்படி வாழ்ந்தால் ஒரு முடிவு சமாதானமாக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வு. சோ அவர்கள் ஜாதியோடு கலவாமல் தனித்து வாசமாக இருப்பார்களா? சரி,
எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மறிப்பது போல் நான் மறிப்பேன்.
கொஞ்சம் கொஞ்சம் பொறுவார். இங்க ஒரு முக்கியமான காரியம் சொல்ல போற கவனிங்க, வேத விரும்பிகளுக்கு வேதத்தை விளங்கிக் கொள்ள விரும்புறவர்களுக்கு நான் சொல்றேன், அதாவது சத்தியத்தை நேசிக்கிறவர்களுக்கு நான் போதிக்கிறேன். இங்க என்ன சொல்ற தெரியுமா? அதான் கவனிங்க, நீதிமான் மறிக்கிறது போல நான் மறிப்பேன். யாரு சொல்ற? தீக்க தரிசி. ஆனா அவனுடைய முடிவு பட்டியத்தாலே வெட்டு கொல்லப்பட்டார். சொல்றது புரியுதா? நீதிமான் மறிப்பது போல நான் மறிப்பேன் சொல்றான். ஆனா அவன் எப்படி மறித்தான்? பட்டியத்தில் ஒரு பாவ ஒரு ஒரு பரிதாபமான முடிவு, பட்டியத்தினாலே ஒரு நீசன் கொல்லப்படுவது போல அவன் வெட்டி கொல்லப்பட்ட. நாம் என்னத்தை கற்றுக்கொள்றோம்? நன்றா கவனிங்க, நீதிமான் மறிப்பது போல நான் மறிப்பேனா? நன்றா கவனிங்க, நீதிமானாக வாழ விருப்பம் இல்லை, ஆனா நீதிமானாக மறிக்க விருப்பம். நீதிமானாக வாழ விரும்பலை, ஆனா நீதிமானாக மறிக்க விரும்பும். இவன் நீதிமானாக வாழ்ந்திருந்தா அந்த முடிவு நீதிமான முடிவை போல இருந்திருக்குமே. பரிசுத்தமாக வாழ விருப்பம் இல்லை, ஆனா பரிசுத்தமான போல மறிக்க விருப்பம். ஏன்னா பரிசுத்தமாக வாழும் பொழுதுதான் நாம பல காரியங்களோடு போராட முடியும். பாவத்துக்கு விரோதமாக ஒவ்வொரு நாளும் நாம போராட முடியும். பரிசுத்தத்தை சிநேகிக்காத மனுக்கும் அந்த போராட்டமே இருக்காது. சோ நீதியாக வாழ்ந்து நாம் வாழும் பொழுதுதான் நாம பலருடைய வெறுப்பை சந்திக்க சம்பாதிக்க முடியும். ஏன்னா ஜனங்களோட ஒத்து போகாவிட்டு அவர்கள் நம்மளை உவருகிறார். அவருடைய பாவத்தில நாம பங்கு கொள்ளாவிட்டால் அவர்களுக்கு நாம சிறியதாக இருக்க முடியாது. அவர்கள் நம்மை உவருகிறார். என்ன கருபார் தேவனுடைய ஜனமே, நீதிமான் மறிக்கிறது போல நான் மறிப்பேனாக சொன்னான். ஆனால் அவருடைய முடிவு அப்படி இருக்க இல்லை. நீதிமானாக வாழ விரும்பல, ஆனா நீதிமானாக மறிக்க விரும்பினார். பரிசுத்தவானாக வாழ விருப்பம், மறிக்க விருப்பம், ஆனா பரிசுத்தமாக அவர் வாழாதபடியால் அவருடைய முடிவு பரிதாபமாக இருந்து சொல்லி நாம பார்க்கிறோம். போகட்டும், எனக்கு அறுபட தேவடைய ஜனமே, அதுபடியும் பேசிட்டு போகலாம். ஆனால் நமக்கு நேரம் போடுது. சரி, இப்ப 23 அதிகாரம் 20 படி 23:20 சீக்கிரம்.
இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது.
19
பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல,
பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல,
மனம் மாற அவர் மனுபுத்திரன்,
மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல,
அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார்,
சொல்லியும் செய்யாதிருப்பாரோ,
அவர் வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரா?
இந்த வசனம் மிகவும் பொப்புலரானது. அதிகமான பாடல்கள் இந்த வார்த்தைகள் அதிகமான பாடல்களிலே பயன்படுத்துறாரு, அதிகமான ஜெபத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஆனா இந்த தீக்க தரிசன வார்த்தைகள் யார் மூலமாக வந்திருக்கு தெரியுமோ? பிள்ளையாம் என்கிற தீக்க தரிசி மூலமாகத்தான் இந்த வார்த்தை வந்திருக்கு. தேவன் அவருடைய வாயிலே அருளின வார்த்தை அது. ஆகவே தீர்க்கதரிசியத்தை பார்த்து பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? நம் நாம தான் சொல்லுவோம், இந்தா வாரேன், நாளைக்கு வருவேன். அதான் நான் நினைக்கிறது, நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனா அநேகர் என்ன சேர்த்து சொல்றேன், நம்மில அநேகர் தவறுகிறது நம்முடைய வார்த்தையில. ஆகவேதான் வேதம் சொல்லுது, யாக்கோபில ஒருவன் சொல் தவறாதவனாக இருந்தார். சொல்லுங்க பாருங்க, அவர் தேவனோட பிள்ளையாக இருந்து அவர் சொல் தவறாதவனாக இருந்தால் அவன் பூரண புருஷன். எனக்கு பக்தி இருக்கலாம், ஆனா நான் பூரண புருஷனாக இருக்கணுமா இருந்தால் என் வார்த்தையில நான் உள்கொள்வா இருக்கணும். வருவேன் என்றா நான் வரணும், செய்வேன் என்றா செய்யணும், தருவேன் என்றா தரணும், கொடுப்பேன் என்றா கொடுக்கணும். ஒருவேளை நாளைக்கு நான் வரேன் என்று சொல்லிடுவேன், ஒருவேளை அன்எக்ஸ்பெக்டட்லி எதிர்பாராத விதமாக நமக்கு போக முடியாட்டால் உடனே நாம் அதுக்கு ஐ ஆம் சாரி, இந்த காலத்தை எனக்கு வர முடியல. இட் இஸ் குட். ஆனா தேவ பிள்ளைக்கு நாம் என்ன செய்வோம், வாரேண்டும் வரமாட்டேன், தரமாட்டேன், செய்வோம் மட்டும் செய்ய மாட்டோம். ஆனா வேதம் என்ன சொல்றது, ஒருவன் சொல் தவறாதவன் தான் பூரண பொரிசனாக. இங்க வேதத்தில் தேவனுடைய குணாதிசயத்தை சொல்லும்பொழுது அவ சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவ தேவனுடைய குணாதிசயத்தை தெய்வீக சாயலை எங்க காணணும், உன்னிலே மின்னிலே தான் தேவ சாய். என் தகப்பன் எப்படி என்று சொல்லி என்னிடத்துல பார்க்கணும் பாருங்க, என் வாழ்க்கைக்கு அதுக்கு ஆதாரமா இருக்கணும். என் தக நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை என்னுடைய வாழ்விலிருந்து மட்டுமல்ல உலகம் கண்டுகொள்ள வேண்டும் இல்லையா? அவர்தான் நாம் எழுதப்பட்ட நிருபங்களாக இருக்கணும் சொல்லி அப்போஸ்தலர் போகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு போய்விட்டார் போ. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் பேசிக்கொண்டே போகலாம், தேரம் போகுது, குறிக்க பிடிக்கிறேன். இப்ப இருபதாம் அதிகாரம், 23 அதிகாரம் 20 புத்தகம் படிக்கும்.
இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது.
நன்றா கவனிங்க, இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றிருக்கிறேன், அவர் ஆசீர்வதிக்கிறார். சோ ஆகவே நான் அவர்களை ஆசீர்வதித்தான் ஆகணும். இப்ப முக்கியமான ஒரு காரியம் சொல்ல போறேன், ஆபிரகாமை தேவன் அழைக்கும் பொழுது அவனை கொடுத்த வாக்குத்தத்தை விட தெரியுமா, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்கள் நான் சபிப்பேன். நான் சொல்றது சரிதானே? சொல்றது சரியா? ஆபிரகாமை ஆண்டு அழைத்து போய் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். இப்ப இந்த வசனம் எங்க தொடுக்குது பாருங்க, இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் வந்திருக்கிறாங்க, இவங்கள் யாரு, ஆபிரகாமுடைய பிள்ளைகள், ஆபிரகாமுடைய சந்ததி. சோ இவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார், இவர்களை சபிக்கிறவர்களை தேவன் சபிப்பார். தேவன் மாத்திரம்தான் தேவ ஜனங்களை சபிக்க முடியும். வீணான காரியங்களை குறித்து தேவையில்லாதவர்களுடைய வார்த்தைகளை குறித்து எச்சரிக்கையாரு. தேவ ஜனத்தை தேவன் மாத்திரம்தான் சபிக்க முடியும், பிசாசு கூட உங்களை சபிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்குள்ளே உலகத்திற்கு பார்க்க உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிற பெரியவர். இது இந்த தீக்கு திசைக்கு புரியும் நன்றார். ஆகவே சொல்றான், ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றிருக்கிறேன், தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க சொல்லி, ஆகவே நான் அவர்களை சபிப்பது படி. ஏன்னா பெரியாம என்ன பாராக்கு என்ன சொன்னா, நீ வந்து இந்த ஜனங்களுக்கு எனக்காக சபிக்க வேணும், அப்பொழுது நான் அவர்களை ஜெயிக்க முடியும். ஆகவே பாலாக் என்கிற ராஜாவை நீ இவர்களை சபிக்க சொன்னாலும் என்னை சபிக்க முடியாது, ஏனென்றால் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்க. தேவ ஜனங்களை நன்றாக கவனிய, தேவ ஜனங்களை தேவ ஜனங்களை தேவன் எப்பொழுதும் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்காரு ஒழிய அவர்களை சபிக்கிறதுக்கு அவர் ஒருபோதும் விரும்புறதே இல்லை. நம்முடைய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டார். ஆகவே உன்னையும் என்னையும் பிசாசு கூட சகிக்க முடியாது, சபிக்க முடியாது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் சாப வார்த்தைகள் ஒருவரை பார்த்து ஒருவரை சாப வார்த்தைகள் சொல்லக்கூடாது. புதிய தெளிவான உபதேசம், ஒருவரை ஒரு ஆசீர்வதிக்கணும் ஒழிய சபிக்க கூடாது, சாப வார்த்தைகளை பேசக்கூடாது, அவைகள் நம் பக்கம் திரும்பாதபடி கவனமாக இருக்கணும். ஒருவர் எனக்கு பிடிக்காம போகலாம், ஆனா அவர்களை பார்த்து நாம் சாப வார்த்தைகள் சொல்லுவோம்னா அவர்கள் அது தங்காட்ட அது திரும்ப என் பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு கவனமாக இருக்கும். யாக்க மரணம் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கின்ற வேதம் தெளிவாக சொல்லும். ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றிருக்கேன். ஆகவே உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், உன்னை ஆசிர்வதிக்கும் ஆசிர்வதி. ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், தேவ ஜனத்தை ஆபிரகாமுடைய சந்ததி இஸ்ரவேல் ஜனம், இப்ப அவர்களை சபிக்க முடியாது. ஆண்டவர் ஆசிர்வதிக்க சொல்றேன், அதை கவனிங்க, நான் சொல்லப்படுறத கவனிங்க. பிலியாம் தேவ ஜனங்களை ஆசீர்வதிதான். மிக முக்கியமான ஒரு காரியம் சொல்ற தயவு செய்து ஆச்சரியமா இருக்கு, கண்ணில் திறந்து போலது. பிலியாம் தேவ ஜனங்களை ஆசீர்வதித்தான், ஆனால் அவனுடைய முடிவு நீதிமான போல இருக்கு. ஏன் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க கூட நான் ஆசீர்வதிப்பேன், ஆனா இவன் தேவதனத்தை ஆசீர்வதித்தான், ஆனா ஏன் தேவனுடைய ஆசீர்வாதம் அவனுடைய தங்க இல்லை? ஏன் அவன் ஒரு பாவியை போல பட்டத்தாலும் பெற்றுண்டு மறிக்கப்பட்டான்? இங்குதான் நாம யோசிக்கணும், இங்குதான் நாம சிந்திக்கணும். நான் சொல்ல கவுனி, பிலேயாம் அல்ல கவுனிக, பிலேயாம் தேவ ஜனங்களை ஆசீர்வதித்தான். ஏனென்றால் தேவன் சொன்னார் என்பதற்காக ஆசீர்வதித்தானே ஒழிய, இவன் தன் இதயத்திலிருந்து மனப்பூர்வமாக தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்க. திஸ் வாஸ் ஹேப்பன். அஸ் ஒன் அகவுன், தேவன் ஆசீர்வதிக்க சொல்லிட்டாரே என்பதற்காக இவன் ஆசீர்வதித்தானே ஒழிய, இவன் மனப்பூர்வமாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கல. ஆகவே இவனுடைய ஆசீர்வாதம் அவனுடைய வாழ்வில் தங்க இல்லை, அவன் பட்டைத்தாலே விட்டு படைத்தான். ஐ டெல் யூ பீப்புள், இங்கதான் நாம கவனிக்கணும், நாம் இங்கதான் கற்றுக்கொள்ளணும். ஆகவே இந்த சத்தியத்தின் அடிப்படையில் நான் உங்களை சொல்றேன், கேளுங்க. நாம் ஒருவரை ஆசீர்வதித்தால் மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கணும். தல்ல கவனி, நான் சொல்றத நீங்க கேட்காம போனா அது ஏன் பொறுப்பு அல்ல. பட் ஐ ஸ்பீக் த ட்ரூத் வாட் த பைபிள் சேஸ். சத்தியத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான் பாக்கியவன் என்று வேதந்திரன். நாம் ஒருவரை ஆசீர்வதித்தால் மனப்பூர்வமாக நாம் ஆசீர்வதிக்கணும். மனசுல உண்டை வச்சுக்கொண்டு வார்த்தையினால ஒரு மனுஷனை ஆசீர்வதிச்சால், நாம் ஆசீர்வதிக்கிற மனிதன் அதை அறியாவிட்டாலும் தேவன் நம்மை அறிவாரே. இப்ப நாம் யாருக்கு நாம கணக்கொப்பு கொடுக்க போறோம்? ஆக நான் சொல்ல கேளுங்க, நாம் ஆசீர்வதித்தால் ஒருவரை மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கணும். ஒப்புரவாகினால் மனப்பூர்வமாக ஒப்புரவாக, உள்ளத்துல கொஞ்சம் கள்ளத்தை மறைச்சு வச்சுக்கொண்டு மற்றவங்களோட நாம ஒப்புரவாகினால். ஏன் ஒப்புரவாகிறோம்? வசனம் சொல்றபடியால, சத்தியம் சொல்றபடியால ஒப்புரவாகும். ஆனால் சத்தியம் இப்படி சொல்லிவிட்டதே என்பதற்காக கொஞ்சம் கள்ளத்தை உள்ள வச்சுக்கொண்டு இப்போ நான் ஒருவரோட ஒப்புரவாகினால், நாம் ஒப்புரவாகினது போல இருக்குமே ஒழிய தேவனுடைய பார்வையிலே அந்த காரியம் உண்மையாக இருக்காது. நம்ம யாரு ஏ பார்த்தோம் நன்றாய் நான் சொல்றதை கவனி, ஒருவரை வாழ்த்தினால் மனப்பூர்வமாக நாம வாழ்த்தணும். மனசுல ஒன்றை வச்சுக்கொண்டு அவர் நல்லா வந்துடக்கூடாது, ஆனா வெளிப்படையாக வாழ்த்த, கர்த்தருனை ஆசீர்வதிப்பார், கர்த்தருனை வாழ வைப்பார். ஆனா மனசிலையும் இவன் நல்லா வந்துடக்கூடாது, அதுவும் கூட மனதில் என்னில பார்க்க அவன் நல்லா வந்துடக்கூடாது, என் குடும்பத்தில் பார்க்க அவன் நல்லா வந்துடக்கூடாது. வார்த்தை என்ன சொல்றான், நல்லா இருப்பா, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பா, யாரு நாமத்தை பயன்படுத்துறோம். ஆனா மனசுல விருப்பம் இல்லை, வார்த்தைனா தேவனது அறிவார். மன்னித்தால் மனப்பூர்வமாக மன்னிக்கணும். நாம மன்னிக்கிற மனிதனும் அறியாவிட்டாலும் தேவன் அதை அறிவாரு. மனம் திரும்பினால் உண்மையாக மனம் திரும்பணும். பைபிள் சொல்றபடி கள்ளத்தனமாக நம்ம மனம் திரும்பக்கூடாது, தேவன் அதை அறிவாரு. அர்ப்பணித்தால் முழுமையாக அர்ப்பணிக்கணும், அரை குறையாக அர்ப்பணிக்க கூடாது, அதில் தேவன் பிரியப்பட மாட்டாரு. இப்படி சொல்லும் பொழுது காரியம் வரதை இந்த ஹாஸ்பிடல் இருந்த நாட்களிலே ஒரு நாள் நான் ஆலயத்துக்கு ஆராதனைக்கு வர்றதுக்கு 10 நிமிஷம் லேட். தேவனுக்கு முன்பாக நான் சொல்றேன், இதை யாரும் தப்பாக எடுக்காதீங்க, நான் பேசுற நோக்கத்தை தேவன் அறிவார். பேச வேண்டியவர்கள் நான் பேசித்தான் ஆகணும், ஏதாவது மனுஷரை பிரியப்படுத்த நான் பேச முடியாது, தேவன் அறிவார். ஒரு நாள் ஒரு ஆராதனைக்கு 10 நிமிஷம் நான் வர லேட். அப்ப நான் வாகனத்தில் வந்து கொண்டிருக்க என் மனசுல ஒரு போராட்டம் ஆரம்பம், என்ன தெரியுமா, கடகுண்டாசன் பரபடியோட போராடு தெரியுமா? 2 மணிக்கு ஆராதனை ஆரம்பமாகுது. சரியாக 2 மணிக்கு முதலே ஆண்டவர் வந்திருப்பார். நான் 10 நிமிஷம் பிந்தி ஆராதனைக்கு போறேன். என்னுடைய கத்தருக்கு முன்பாக என் மனசிலே என் மனம் போராட மனம் மிகவும் வேதனைப்பட்டது. ஊழியத்துக்கு ஆராதனைக்கு கேளிக்கு போய் வாடத்தவரும் மட்டும்படி ஆராதனை பிந்தி வந்த ஞாபகம் எனக்கு இல்லை. அப்படி வர என் மனம் வெறுப்பவும் மாறது. அவர் வர்றதுக்கு முதல் நான் வரணும். அவர் பெரியவர். அவர் வாரத்துக்கு முதல் நான் வரணும். ஆராதனை யாருக்கு? யாரை தேடி நாம வருகிறோம்? சபை யாருடையது? அவருடையது அல்லவா? அவர் வாரத்துக்கு முதல் நான் வரணும். ஒருவனை நான் இப்படி சொல்றதை நீங்க ஒரு மனதால ரிஜெக்ட் பண்ணலாம், ஆனால் ஒரு நாள் தேவன் அதை நமக்கு வெளிப்படுத்துவார். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதை தேவனுக்கு நான் அர்ப்பணிக்கணும். ஐ ஹாவ் டு டெடிகேட் த டே ஃபார் தி லார்ட். இந்த நாள் சில நேரத்தில் எதிர்பாராத காரியங்கள் எல்லாம் நான் பிந்தி வர்றது என்ன, நான் அப்படி சொல்லல. சில பேருக்கு கட்டாய வேலை இருக்குது, அதை குறித்து நான் சொல்லல. ஆனா நாம வர்றதுக்கு வாய்ப்பிருந்தும், வெளியாக வாரத்துக்கு ஆராதனைக்கு வந்து அட்டன் பண்றதுக்கு வாய்ப்பிருந்தும், அவைகளை குறித்து நாம அலட்சியமாக விருப்பமாக இருந்தால், யாரை அலட்சியம் பண்ணுகிறாய்? ஆராதிக்கிற தேவனை அசட்டை பண்ணுகிறாய், அலட்சியம் பண்ணுகிறாய் என்று சத்தியத்தபடியே நான் உங்களுக்கு சொல்லுவேன். தேவனாகிய கர்த்தரை நீ மதிக்கணுமா இருந்தா உன் தேவனை கனம் பண்ணு. உன் நடத்தையினால, உன் செய்கையினால, உன் கிரியைகளினால நீ கனம் பண்ணு கர்த்தர். ஒருவேளை நாம இப்பொழுது நம்ம ஒரு நம்முடைய மாமிச கண்ணால நாம பார்ப்போம் இருந்தால் எவ்வளவு பயபக்தியாக இருப்போம் இல்லையா? சபை யாருடைய? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்றது? 2 பேருந்து 3 பேருந்து லாபத்தில் எங்கே கொடுக்கலாம், அங்கே அவர்கள் மத்தியில் இருக்கின்ற ஆண்டவர் நம்ம சொல்லியிருக்கிறது. சபையின் தலைவராக வேதம் தெளிவாக சொல்றது இல்லையா? ஆண்டவர் இயேசு சபைக்கு தலையாக இருக்க சபைக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார் என்றெல்லாம் வேதம் நமக்கு சொல்றது. ஆகவே சபையை குறித்து அப்படி இப்படி கதைக்கிறதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமான அப்பட்டமான பாவம் என்று சத்தியத்துப்படி கூட சொல்ல குறைவுகள் இருக்கலாம். குறை இல்லாத சபை எங்கதான் இருக்குது? தவறு இல்லாத சபை எங்கதான் இருக்குது? நம்முடைய வாழ்வில் தவறே இல்லையா? நம்முடைய வாழ்வில் குறை இல்லையா? ஒருவேளை நாம் அதை அறியாமல் இருக்கிறோம். இன்னும் நம்முடைய குறை நமக்கு இன்னும் தெரியல. ஆகவே நாம் அது புரியாமல் இருக்கிறோம். எந்த சபையில தவறு இல்லை, எந்த இடத்துல எந்த சபையில குறை இல்லை, யாருடைய வாழ்வில் தவறு இல்லை, யாருடைய வாழ்வில் குறை இல்லை? இஸ் தியர் எனிபடி கேன் ரைஸ் அப் யுவர் ஹேண்ட்ஸ் ப்ளீஸ். எந்த வாழ்வில் ஒரு குறையும் இல்லைன்னு சொல்லி. ஆகவே ஆண்டவருடைய சபையை குறித்து நாம் கண்ட மாதிரி கதைக்கக்கூடாது. இப்போது நான் சத்தியம் சொல்ல பாரு. இப்ப நம்ம வாசித்து அடுத்த பக்கத்தை திருப்பங்க. 24 அதிகாரத்தில் இந்த வாசி முதலாம் சீக்கிரப்படி நான் முடிக்கிறேன். 24 அதிகாரம் முதலாம் வசந்தபடி சீக்கிரம்.
இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின் படியே பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது.
அப்பொழுது
அவன் தன் வாக்கியத்தை எடுத்து
பாருங்க. அப்பொழுது தேவ ஆவி நன்றாக தேவ ஆவி அவன் மேல் வந்தது. அப்பொழுது
அவன் தன் வாக்கியத்தை எடுத்து
எடுத்து கொடுத்து
பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் சொல்லுகிறதாவது,
தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு
சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு
விளம்புகிறதாவது. என்ன விளம்புகிறாரா? என்ன சொல்லுகிறாரா?
கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும்
எவ்வளவு அழகானவைகள்.
அவைகள் பரவி போகிற ஆறுகளை
பரவி போற ஆறுகளை போலவும்,
நதியோரத்தில் உள்ள தோட்டங்களை போலவும், கத்தர் நாட்டின
சந்தன மரங்களை
போலவும், தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களை போலவும் இருக்கிறது.
எது எது? தேவனுடைய சபை. ஒருவேளை நம் பார்வைக்கு அலங்கோலமாக தோன்றலாம், நம்முடைய பார்வைக்கு அழகு இல்லாதது போல தோன்றலாம். ஆனா கர்த்தருடைய பார்வையில தேவ சபை எப்படி இருக்கு என்பதை தேவ வசனத்தை அறிந்தவர்கள் தெரிந்து கொள்ளணும். சத்தியத்தை அறிவிக்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஐ ஹவ் நோ எனி அத்தாரிட்டி டு ஸ்பீக் அபவுட் தி சர்ச், எனி சர்ச். எந்த சபையை குறித்தும் அலங்கோலமாக பேசுறதுக்கு எனக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கிறது. எந்த சபையை குறித்தும் குறை சொல்றதுக்கு குற்றம் சாட்டத்துக்கு கர்த்தர் எனக்கு அதிகாரம் கொடுக்கல, அதற்காக அழைக்கவும் இல்லை, அதற்காக ஒரு அபிஷேகம் தரவும் இல்லை. Try to understand what I am saying. சபை கர்த்தருடைய, வேதம் என்ன சொல்ற, அவருடைய சரீரம், சபை அவருடைய சரீரம், அவருடைய மனவாட்டி, கற்புள்ள கன்னிகையாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படியெல்லாம் வேதம் நமக்கு சொல்ல, இந்த சபையில எந்த சபையை குறித்து குறை சொல்வது, குற்றம் சொல்வதற்கு நான் யாரு, எனக்கு என்ன தகுதி இருக்குது, எப்படி நான் அப்படி பேசுவேன். தேவ பயம் உள்ளவர்களும், தேவ பக்தி உள்ளவர்களும், தேவட வசனத்தை நடுங்கிறவனும் சபைகளை குறித்து குறை சொல்லவோ குற்றப்படுத்தவோ துணிய மாட்டான் என்று சத்தியத்தினுடைய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன். நான் சொல், ஐ நோ வாட் ஐ ப்ரீச். ஒருவன் தேவ ஆவியை பெற்றவன் சொன்ன நான் சொல்றது தேவோட வார்த்தை என்பதை அவன் ஏற்றுக்கொள்ள கடவுள் கண்டபடி நாம் கதைக்கலாம். ஆனா கதைக்கிறவர்களுக்கு ஒரு நாளைக்கு கணக்கு என்பது தான் நான் சொல்றது. உங்க எல்லாரையும் என்னால திருத்த முடியாது. ஓரளவுக்கு நான் உங்க எல்லாரையும் அறிந்திருக்கேன். எனக்கு தேவன் தான் கிருபையும். சில பேரோட சில காரியங்களை பேசவே முடியாது, அதையும் நான் அறிவேன். அதை நீங்க எல்லாரும் தேவோட பிள்ளைகள் என்பது அறிவு. ஆகவே எனக்கு அருமையான தேவோட பிள்ளைகளே, புத்திமதிகளை கேட்டு ஆலோசனைகளுக்கு இடம் கொடுத்து கண்டிப்பை கவனித்து நடப்போமாக இருந்தால் நம்முடைய முடிவு நல்லா இருக்கு. அப்படி இல்லை, இவர் யார் எனக்கு சொல்றது, இவங்க யார் எனக்கு சொல்றது, எனக்கு எல்லாம் தெரியும், நான் எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், எத்தனை வருஷம் ஒளி செய்யறேன், எனக்கு வரம் இருக்குது, வல்லம் இருக்குது, ஐ ஹேவ் எவ்ரி திங், ஐ டோன்ட் ஹேவ் எனி பீப்புள் டு அட்வைஸ் மீ அப்படின்னு போன சொன்னால் முடிவு கொலையமா போனதான் இருக்கு. ஏடே சேர்த்துதான் சொல்றேன், யாக்கோபியை உன் கூடாரங்களும் இஸ்ரவேல் உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகு, ஆனா அங்க எவ்வளவு முறுமுறு. தேவனுக்கு விரோதமாக எத்தனை தரம் முறுமுறுத்திருக்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகாக இருக்குது. நீ பிள்ளையாவிட பார்த்த இல்ல, இது தேவன் அவருடைய வாயில அருள் தீக்குது சொன்னவா, தேவனுடைய தேவனுடைய வார்த்தை. இஷ்டவேலே உன் வாசஸ்தலம், யாக்கோபை உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகா, நதியோரத்தில் நாட்டப்பட்ட சந்தன மரங்களை போல நல்வாசனை வீசு. அத வாழ்க்கையில பாவம் இருக்குது, அது நட்டந்தகம் போல தேவனுடைய பார்வையில குறை இருக்குது. கத்தரதை குற்றங்களை நிறைவாக்குவார், பாவங்களை மன்னிப்பார், பரிசுத்தப்படுத்துவார், நீதிமன்ற மாற்றுவார், என் தவறுகளை திருத்துவார், என்ன மாற்றுவார். அதற்காக இந்த பூமியில என்ன வச்சுக்கள பல்லத்துக்கு எடுத்திருப்பாரு. முடிவுக்குள்ள வார ஒரு நாளைக்கு இருக்க மிகுதி காரியம் சொல்றேன். இப்ப இவன் முடிவு ஏன் பிழைச்சதுன்னு சொல்லி அவனுடைய வாழ்க்கையில் இருக்க மூன்று முக்கிய வாரியங்களை சுருக்கமா சொல்லி தான் முடியும். பிழையம் கர்த்தருடைய தீக்கதரிசி. அது மாத்திரமில்லை, இவன் தீக்கதரிசனம் உரைத்திருக்கான். எந்த அளவுக்கு தீக்கதரிசனம் உரைத்திருக்கான் தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரைக்கும் அவன் தீக்கம் உரைத்திருக்கான். அது பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. இப்ப 24 அதிகாரம், 24 அதிகாரம் 17 சீக்கிரப்படி 24:17 மூலைக்கு பாருங்க.
அவரை காண்பேன்.
நல்லா கவனிங்க. இப்ப சொல்றான் பாருங்க, யாரு இவர், எந்த அளவுக்கு துல்லியமாக இவன் பிழையாம், எந்த அளவுக்கு துல்லியமாக தெளிவாக தீக்கம் அடைந்திருக்கேன் பாருங்க. படிங்க 17.
அவரை காண்பேன்,
அவரை காண்பேன்,
இப்பொழுது அல்ல,
இப்பொழுது அல்ல,
அவரை தரிசிப்பேன்,
தரிசிப்பேன்,
சமீபமாய் அல்ல,
சமீபமாய் அல்ல,
ஒரு நட்சத்திரம்
ஒரு நட்சத்திர யாக்கோபில் இருந்து
உதிக்கும்.
யார் அந்த நட்சத்திரம்? வேற யாரும் இல்ல, யாக்கோபில் இருந்து உதிக்கிற நட்சத்திரம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, தேவனுடைய குமாரனை குறித்த தீக்கதரிசனம் தெளிவாக துல்லியமாக உரைத்திருக்கிறான் இவன். இவன் சாதாரண ஒரு தீக்கதரிசி அல்ல. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட வார்த்தைகளை தேவனோட வாயில் அருளி அவன் பேசியிருக்கிறான் பார். இப்படியெல்லாம் சிறப்பை பெற்றும், இப்படியெல்லாம் தேவனை தரிசித்தும், இப்படியெல்லாம் தீர்க்கம் உரைத்தும், தேவ ஜனங்களுடைய அழகை பார்த்தும், அவர்களை குறித்து தீர்க்கம் உரைத்தும், தேவ ஆவியை பெற்றும், தேவ ஆவியினாலே தீர்க்கம் உரைத்தும் இவன் கெட்டு போய்விட்டார் என்பதை பார்க்கும் பொழுது எனக்கு பயமாக இருக்குது. அவன் எவ்வளவு கவனமாக நம்ம வாழ வேண்டும், தேவ பிள்ளைகள் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், எப்படியாவது நம்ம ஓட்டத்தை ஓடி முடிக்கணும் என்பதை குறித்து கவனிக்கணுமே. இவருடைய முடிவை குறித்து சொல்லி நான் முடிகிறேன். இவர் கட்டு போனதுக்கு முதல் முக்கியமான காரியம், தேவனுடைய விருப்பத்தை அல்ல தன் சுய விருப்பத்தை நிறைவேற்ற பிரயாசப்பட்டார். ஒருவேளை கேட்கலாம், பாஸ்டர் எங்கே இருந்து இதை பில்டப் பண்றீங்க, எப்படி இப்படி சொல்றீங்க? படி 22 அதிகாரம் 19 வசனம் படி. 22:19 படி.
ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படி.
உங்களுடைய வசனத்தை உங்களுடைய கண்கள் அந்த வசனத்தில் வையுங்க. ரைட், திரும்ப படிங்க 19 வசனத்தை.
ஆகிலும்
மணிக்கு அதுக்கு முதல் வசனம் 18 படிங்க. 18
பிலேயாம் பாலாவின் ஊழியக்காரருக்கு பிரதி உத்தரமாக கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரி இங்கே தங்கி இருங்கள்.
இப்ப நன்றாக கவனிங்க, நான் சொல்ல போற முக்கியமான காரியத்தை குறித்து தயவு செய்து கவனிங்க. இப்ப என்ன சொல்றேன், இனிமேல் எனக்கு கர்த்தர் என்ன சொல்லுவாரோ அது வரைக்கும் நீங்க இந்த ராத்திரி வெயிட் பண்ணுங்க. இங்க தான் மிஸ்டர் பிலேயாமும் மிஸ் பண்றது என்பது நான் கவனிக்கிறேன். ஏன் தெரியுமா, முதல்ல ஆண்டவர் சொல்லிட்டாரு, முன்னுக்கு நீங்க வாஜ்பா சொன்னார், நீ அவங்களோட போகவும் வேண்டாம், என் ஜனங்களை நீ சபிக்கவும் வேண்டாம் என்று தேவன் தெளிவாக முதலாவது சொல்லிட்டார். ஆனா திரும்ப பாலாக் மோவாப் ராஜா திரும்ப முதல் அனுப்பினாக்களும் பார்த்து பெரிய அதிகாரிகளை பெகுமதி கொண்டு சேர்த்து அனுப்புறான், போய் கூட்டிடுவாங்க. அவங்க வந்து நிற்கும் பொழுது இவன் அவன் அவங்க சொன்ன அவங்க வெகுமதிகளை கொண்டு வந்த போது அவன் சொல்றான், வீடு நிறைய பொன்னையும் ஒளியை கொடுத்தாலும் நான் கேட்க மாட்டேன். இந்த வார்த்தை அவன் வாயில இருந்ததை ஒளி அவன் உள்ளத்துல இல்லை. ஹலோ, வீடு நிறைய எனக்கு பொண்ணையும் வெளியே கொடுத்தாலும் கத்த சொல்றத சொல்லி அவன் வாயால சொன்னான் ஒழிய அவன் இதயத்தில் அப்படி இல்லை. அநேக நேரங்களில் நாம பேசுற வார்த்தைக்கும் நம்முடைய வாழ்க்கையின் செய்கைக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் வேறுபாடு இருக்கு என்பதை தேவனும் அறிவார், நாமும் அறிவோம். படுதல பிசாசு வரும் அதுல நிக்கிறான் கொட்டஞ்சா இந்தா உன் பிள்ளைகள வார பாருல பரி சுத்தமா இருக்கிறாங்க, திங்கக்கிழமை அங்க போய் என்ன செய்யற கூத்தெல்லாம் பாருங்க, அங்க நின்று குட்டஞ்சாடிட்டே இருக்கிறான். வெளிப்படுத்த விசேஷம் 12 அதிகாரத்தில் இரவும் பகலும் தேவனுடைய பிள்ளைகள் குட்டஞ்சாடு. நீங்களும் நானும் அவன் குட்டஞ்சாற்று அளவுக்கு ஏன் நடக்கணும், தேவ சமூகத்தில் போய் நம்மை குறித்து ஏன் அவன் முறையிடணும், நாம பாவம் செய்யும் பொழுது அவன் போய் தா பாரு உன் பிள்ளைய பாரு உன் ஊழியக்காரனப்பாரு, நீ அபிஷேகித்த ஊழியக்காரனப்பார், இதா என்ன செய்யறான் பாரு, எப்படி இருக்கிறான் பாரு, என்ன என்ன பேசுறான் பாரு, எங்க நிக்கிறான் பாரு, ஒருத்தருக்கும் தெரியாது. ஏன்னா பாவம் செய்யும் பொழுது அதுக்கு பிரத்யேகமாக செய்யும், அதுக்கெல்லாம் நமக்கு ஒருத்தர் கட்டுத்தரப்படி அவசியம் இல்லை, அது நம்முடைய பரவிக்கணும். அதான் ஜென்ம சுபாவம், ஜென்ம பாவம். கத்தோலிக்க பத்தி என்ன சொல்ற, செம்ம பாவம், சாவான பாவம். எனக்கு தேவடு பிள்ளையில நன்றாய் கவனிங்க, வீணர்களை பொண்ணை பண்ணி தந்தாலும் அவ்வாயில் பார்த்து தான் அவருடைய உள்ளமும் சொல்ற கவனிங்க. இவ சொன்னா இனிமேல் எனக்கு அவர் என்ன சொல்லுவார், முதல்ல ஆண்டவர் சொல்லிட்டாரு நீ அவங்கள்ட்ட போக வேண்டாம், என் ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம். நான் சொல்றேன் கேளுங்க, இதுதான் தேவனுடைய சித்தம். மோவாவிய ராஜா அனுப்பின பிரதானிகளோடு பிலேயாம் தீர்க்கதரிசி போறது தேவனுடைய சித்தம் இல்ல, ஏன்னா முதல்ல சொல்லிதார் போக வேண்டாம். ஆனா இவர் என்ன சொன்னா, பொறுங்க இனிமேல் ஆண்டவர் என்ன சொல்லுவார். ஆகவே இனிமேல் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுவாரோ அதுல அர்த்தம் என்ன தெரியுமா, அதுல மீனிங் என்ன தெரியுமா, எப்படியாவது ஆண்டவர் எனக்கு இடம் கொடுக்கணும், எப்படியாவது எனக்கு ஆண்டவர் ஓமென்று சொல்லணும், நிறைய வெகுமதி என்ன சொல்லுவார், அர்த்தம் என்ன, எப்படியாவது ஆண்டவர் எனக்கு எஸ் போட்டு சொல்ல. இங்க ஒரு முக்கியமான சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், கேளுங்க கேளுங்க கேளுங்க, எந்த ஒரு காரியத்தை குறித்தாவது நீங்கள் தேவ சித்தத்துக்காக ஜெபிக்கும் பொழுது முதல் தேவனுங்களோடு என்ன பேசுகிறாரோ என்ன சொல்லுகிறாரோ அதுதான் தேவனுடைய சித்தம்.
பிற்பாடு நீங்க அரிச்சுட்டே இருக்கக்கூடாது. ஆண்டவரே ஆண்டவரே அழுது கொள்ளும், ஆண்டவரே எனக்கு அதுதான் வேணும், எனக்கு இதுதான் வேணும், எனக்கு அவர் தான் வேணும், எனக்கு இந்த இடம் தான் வேணும், எனக்கு இந்த வேணும். இப்படியே நாம அரிச்சுக்கொண்டு 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 அழுது கிடையாது சொன்னா ஆண்டவர் போட்டுருவார். போ, இப்ப போறாரு, எங்க போறாரு? இப்ப ஆண்டவர் போக சொல்லிட்டாரு. இப்ப வீடு நிறைய பொண்ணு பள்ளியும் தர மாட்டேன்னு சொன்னவர் போறாரு. விடுபட்டு எங்க போறாரு? கழுதையில் மேல ஏறி போய்கொண்டிருக்காரு. அப்ப போகும் பொழுதுதான் இடையில ஒரு காரியம் நம்ம எல்லாருக்கும் தெரியுமே, இப்ப கழுதை கொண்ட கால சிவரோட நறுஞ்சிடுவான். இதை குறித்து விவரமா பேசலாம். அப்ப இவனுக்கு கோபம் வந்துடு, எடுத்த அடி என்ன அடி? தான் செய்த பிழை அதை உணராம பேச முடியாத கழுதை ஓங்கி அடி, இந்த கையில பட்டே மாதிரி கொண்டிடும் பாரு. என்ன செய்யறாரு? பேசாத கழுதையின் வாயை திறந்து மனுஷன் பேசுகிற பேச்சை பேசி தீக்க தரிசி, அதைத்தான் சொல்ல போற, தீக்க தரிசியை தடுத்து நிறுத்தி பேசாத கழுதையையும் பேச வைக்க முடியும் நம்ம ஆண்டவரா. விசுவாச ஆமேசனு. ஒரு தீக்கதரிசி வழிதப்பி போறான், பேசாத கழுதையை கொண்டு திரும்ப பார்க்கிறான். இதை கொடுத்து அதிகமாக பேசுவான். முதலாவது அவன் வழிதப்பி போனதுக்கு காரணம் என்னவென்றால், அவன் வழிதப்பி போனதுக்கு பிரதான காரணம், தேவனுடைய திட்டத்தை விட்டு தன் சுய விருப்பத்துக்கு இடம் கொடுத்துட்டான். இப்படியாவது ஆண்டவர் எஸ் என்று சொல்லணும். சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே, ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் சொல்லுங்க. முதல்ல ஆண்டவர் சொல்லிட்டாரு, அதை ஒரு பக்கத்துல போய் இல்ல, சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க, எனக்கு இதுதான் வேணும், விட்டுருவாரு. சரி, இப்ப நாம என்ன நினைக்கிறோம்? ஓ, தேவ நோம்புன்னு சொன்னாரு, தேவ சித்தம் என்று சொன்னாரு. இப்படிப்பட்ட சத்தியங்கள் ஒருவேளை நீங்க அறியாம இருக்கலாம், பட்டார் உங்களுக்கு தெளிவாகவே பேசுறேன். நீ ஒரு காரியத்தை குறித்து தேவ சித்தத்துக்காக ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் முதலாவது உனக்கு என்ன சொல்றாரோ அதுதான் தேவனுடைய சித்தம். அவன் கெட்டு போனதுக்கு முதலாவது காரியம், தேவ சித்தத்தை விட்டு சுய சித்தம் செய்தான். இரண்டாவது காரியம், இழிவான ஆதாயத்தை இச்சித்தான். முடிக்கிறேன். இதை குறித்து பேதர் சொல்றார், எடுத்துக்கொண்டு ரெண்டு பேதர் சீக்கிரமாக, ரெண்டு பேதர், ரெண்டு பேதர் இரண்டாம் அதிகாரம் 15-16.
செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான்.
பேசாத மிருகம் மனுஷத்தை, சோ ரெண்டாவது மட்டும் பிரச்சனை என்னென்றால் அநீதத்தின் கூலியை விரும்பினானா? அவனுக்குள்ள இருந்த பொருளாசை, ஆண்டவரே சொல்லும், ஆண்டவரே சொல்லும், நான் போகட்டும், நான் போகட்டும். ஏனென்றால் அங்க பாலா, என்ன மோவாபிய ராஜா பாலா நிறைய பொண்ணும் வெளியும் வச்சிருக்கிறா, விடுங்க ஆண்டவரே, நான் போகட்டும், நான் போகட்டும். அவருக்கு அவன் கெட்டு போனதுக்கு இரண்டாவது பிரதான காரணம் அவனுக்குள்ள இருந்த பொருளாசை. இன்னைக்கு பலர் கெட்டு போறதும் தேவனை விட்டு பின்வாங்கி போறதும் அவர்களுக்குள்ள இருக்கிற பொருளாசை தடந்து சத்தியத்தை சொல்றாரு. இதை குறித்து அதிகம் நான் பேசுவது வரைக்கும் வரும்பேன். மூணாவது அவனுக்குள்ள இந்த பெரிய பிரச்சனை என்ற திரும்ப படிங்க, ரெண்டு பேர் இரண்டாம் அதிகாரம் 16 அம்சத்தில், தன்னுடைய அக்கிரமத்து நிமித்தம் கடிந்து
கொள்ளப்பட்டான்.
தீர்க்கதரிசி மதிகேட்டை கெடுத்தாலும், மூன்றாவது அவர் மதிகேடாக நடந்துட்டார். தேவனுடைய மனுஷன், தீர்க்கதரிசி, தீர்க்க முறைத்தவன், தேவன் ஜனத்துடைய அழகை பார்த்தவன், அவர்களுடைய மதிப்பை குறித்து பேசினவன், ஆண்டவர் இயேசுவை குறித்து தீர்க்கதரிசி சொன்னவன், இவையெல்லாம் வருந்தும் அவர் மதிகேடாக நடந்தான். அற்ப சொற்ப ஆசைகளுக்கு உலக காரியங்களுக்கு இடம் கொடுத்து மதிகேடாக நடந்து மதியினமாக புத்தி இல்லாதன் போல மடிந்து போனான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, இதற்கு பின்பாக ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். கடைசியாக ஒரு காரியம் தெரியுமா? இந்த இடத்துலதான் பின்னகாஸ் என்கின்ற ஒருத்தனை குறித்து நாம் பார்க்கிறோம் இல்லையா? 25 இவர் என்ன செஞ்சான்? தேவ ஜனத்தை சபிக்க முடியாது. ஆகவே இவன் வஞ்சகமாக பாலாக் ராஜாவுக்கு ஒரு ஆலோசனை சொன்னான். என்ன தெரியுமா? அனுப்பி பாருன் அழகான பெண்களை இஸ்ரவேல் பாளையம் அவர்கள் விழுவார்கள், அவர்கள் கெட்டு போவார்கள், இலகுவாக நிச்சயிக்கலாம். சபிக்க முடியாது, ஆண்டு சொன்ன ஜனத்தை சபிக்க முடியாது, அவன் சபிக்க முடியாது. ஆகவே என்ன செஞ்சா, தேவ ஜனத்தை தோற்கடிக்கிறதுக்கு வஞ்சகமாக ஒரு ஆலோசனை பாலாக ராஜாவுக்கு பிளையாம் கொடுத்த என்ன தெரியுமா, உன் அழகான பெண்களை இஸ்ரவேல் பாளையத்துக்கு அனுப்பிப்பாரு, விழுவார்கள் பாவத்தில், நீ அவர்களை ஜெயிக்கலாம். இதை குறித்து எங்க ஆண்டவரே சொல்றாரு, வெளிப்பட்ட விசேஷம் இரண்டாம் அதிகாரம் படிங்க, படிஞ்சா மொழி வெளிப்பட்ட விசேஷம் இரண்டாம் அதிகாரம் படி, இரண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் படி, ரெண்டு பதினாலு.
ஆகிலும் சில காரியங்களை குறித்து உண்மையில் எனக்கு குறையுண்டு, விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடர்களை இஸ்ரவேல் புத்திரன் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை
கொள்ளுகிறவர்களும். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, பிலேயாம் ஆலோசனை சொல்லி இருக்கிறார் யாருக்கு, பாலாக் என்கிற மோவாபிய ராஜாக்கு. என்ன, அந்த ஜனங்களை சபிக்க முடியாது, நான் சபிக்காட்ட நீ அந்த ஜனங்களை ஜெயிக்க முடியாது. ஆகவே நான் உனக்கு தந்திரமா ஒரு ஆலோசனை சொல்றேன், அழகான பெண்களை அனுப்பு இஸ்ரவேலுடைய பாளையத்துக்கு, விழுவார்கள் அவர்கள் பாவத்தில், நீ அவர்களை ஜெயிக்க முடியலாம் சொல்லி இவன் ஆலோசனை கொடுத்தபடியால் என்ன நடந்தது, அதே போல மோவாப் ராஜா பாலாக் அவர் தன் பாளையத்தில் இருந்த அழகான பெண்களை அனுப்பினான். இஸ்ரவேலில் இருந்த அநேக வாலிபர்கள் அந்த பாவத்தில் விழுந்தார்கள். அதனாலே கிட்டத்தட்ட 24,000 பேர் மடிந்தார்கள். சோ இப்ப வாதை ஆரம்பமாயிட்டது, இந்த பாவத்தினாலே வாதை ஆரம்பமாயிட்டது. ஆண்டவர் சொன்னார், அப்படிப்பட்டவெல்லாம் அதை தூக்கி போடு தேவ சமூகத்தில் சொன்னார். இதை குறித்து மோசையும் ஆரோனும் மூப்பரும்பு அழுது நிற்கும் பொழுது அங்கு ஒருத்தன் ஒரு இஸ்ரவேலன் என்ன செஞ்சான், ஒரு மோவாபு இஸ்திரியை கூட்டிட்டு போறான் பாவம் செய்து. இதை பார்த்தபோது வெகுண்டெழுந்தான் ஒரு தேவனுடைய மனுஷன், அவன் ஒரு வாதிபனாக இருந்தும் ஆண்டவருக்கென்று பரிசுத்தத்துக்கு பக்தி வைராக்கியம் பாராட்டியிருக்க அந்த பிரயாசத்தை குறித்து படிக்கும் பொழுது பரவசம் அடைகிறேன். அவன் ஒரு வயோதிபன் அல்ல, வாலிப வயதுதான், ஆனால் தன் தேவனுக்காக பக்தி வாய்தாக்கி கொண்டு பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு விரோதமாக என் ஜனங்கள் பாவம் செய்கிறார்கள் என்பதை மோசே பொறுத்து கொண்டாரு, ஆரோனு பொறுத்து கொண்டாரு, இஷ்டமேலு மூப்பரும் பொறுத்து கொண்டார்கள். ஆனால் இந்த இவனோ எழுந்தான், கையில் ஒரு ஈட்டியை எடுத்தான், வேகமாக போனான். அந்த ரெண்டு பேரும் இருந்த அந்த அறைக்குள்ளே போய் தைரியமாக அந்த ஈட்டியாலே ஒரே குத்தாக ரெண்டு பேரையும் குத்தி கொலை செய்தான். பாவம் போது அவனால சகிக்க முடியவில்லை, பக்தி பரிசுத்தத்துக்காக பக்தி வைராக்கியம் காட்டி அவன் என்ன செய்தான், ஒரே குத்தாக குத்தி ரெண்டுமே வாதை நிறுத்தப்பட்டது. என்ன நடக்குது, ஆண்டவன் அவரு ஒரு உடன்படிக்கை செய், இனிமேல் இந்த காரியத்தை நீ செய்து எனக்கு நீ பக்தி வைராக்கியம் பாராட்டினபடியால் நானும் உனக்கு பரிசு கொடுக்கிறேன். என்ன தெரியுமா, இனிமேல் ஆச்சாரியத்து ஓடியும் தலைமுறையாக ஒடுக்குதான் உடன்படிக்கப்பட்ட சலை செய் வந்து பரிசுத்தத்துக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற தேவ பிள்ளைகளோடு உடன்படிக்கை பண்ண நம் தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். இஸ்ரவேல் செய்த பாவம் என்ன, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை சாப்பிட்டார்கள், புசித்தார்கள், விக்கிரகங்களை பணிந்து கொண்டார்கள், அந்நிய தேவர்களை பணிந்து கொண்டார்கள், வேசித்தனம் பண்ணார்கள். மூன்று பாவத்தை இதெல்லாம் விவரிக்க நேரமில்லை. ஒன்னு கொடுத்த 19 முதலாம் வசத்திலிருந்து படிச்சு பார்த்துக்கிட்டு போனால் இவைகளை குறித்து அங்கே அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார். சோ விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசித்தார்கள், விக்கிரகங்களை பணிந்து கொண்டார்கள், அந்நிய தேவர்களை பணிந்து கொண்டார்கள், வேசித்தனம் பண்ணினார்கள், சபையிலே வாதை வந்தது என்பார். எனக்கருமையான தேவ ஜனமே, இவைகள் ஒன்று கொடுத்த 19 எழுத இவைகள் நமக்கு பெருஸ்தாந்தமாக எழுதப்பட்டிருக்கு. நிற்கிறோம் என்று சொல்லுகிறோம் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கிறார். இருப்போம், நம்முடைய முடிவு தேவனுக்கு பிரியமா இருக்கிறார். ஒரு காட்டு சொல்லி முடிக்கிறேன். ஒரு மனிதன், நான் சொல்றது கவனிங்க, சொல்றது கவனிங்க, நீங்கள ஞானம் உள்ள நினைத்து சொல்றேன். ஒரு மனிதன் பிறக்கும் போது மதிக்கப்படுவதில்லை, அவன் இறக்கும் போதுதான் அவன் மதிக்கப்படுகிறான். சொல்ல சொற்களை கொடுத்துட்டா பார்க்கிறோமே, நடக்க அவள் மறித்த போது சபையெல்லாம் கூடிச்சு, இவளை எப்படியாவது எழுப்பணும். அதுக்கு முதல் சபையில பல பரிசுத்தவான்கள் செத்து போயிருக்காங்க, போகட்டும், போய் சேரட்டும், தான் மாத்திரம் பண்ணா போல். ஆனா இந்த பெண் வரித்த போதோ, நோ 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 நோ, எங்களுக்கு எப்படியாவது இவளை எழுப்பி தரவே வேண்டும் என்று சொல்லி அவள் மறித்த போது மற்றவர்களாலே நிதானிக்கப்பட்டு அப்போஸ்தலனாய் பேதுரத்தில் ஆள் அனுப்பப்பட்டு கடைசியாக பேதுரை ஜெபித்து தேவனுடைய ஜெபத்தை கேட்டு அவர் எழுப்பினு சொல்லி நாம பார்க்கிறோம். யூதாஸ் அநீதத்தின் கூலியை விரும்பி நாண்டு கொண்டு செத்தார். அவருடைய மரணம் அவன் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்து. பிறக்கும் பொழுதல்ல, ஒருவன் மறிக்கும் பொழுதுதான் அவர் பதிக்கப்படுகிறான். நதியும் போக விரும்பல, உலக பருவமாக பல தலைவர்களை குறித்து நான் இதை ஒப்பிடலாம், ஆனால் நான் விரும்பல. இப்ப நான் சொல்ல போற ஒரு காரியம் என்றால், நீ மறிக்கும் பொழுது நான் மறிக்கும் பொழுது மற்றவர்கள் தம்மை குறித்து என்ன மதிக்க போற? எனக்கு அதப்படியெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் இப்படிதான் வாழ்வேன் அப்படின்னு உள்ளத்தினை சொல்லுவாய்னால் அது நீயும் உண்பாரும். ஆனால் திரும்ப சொல்றேன், சுயநலமாக வாழ்ந்து தன்னையே சிந்தித்து தன் குடும்பத்தையே நினைத்து தனக்காகவே வாழ்ந்து மறைக்கிறவன உலகம் அறியும், தேவனும் அறிவார். ஆனால் தேவ சித்தத்தின்படி வாழ்ந்து அநேகடைய பக்தி விருத்திக்காக, அநேகடைய பரிசுத்த வாழ்வுக்காக, அநேகடைய ரட்சிப்புக்காக, அநேக தேவனுக்கு வளர வேண்டும் வாழ வேண்டும் என்று பிரயாசப்பட்டு அவர்களுடைய வாழ்வை தேவனுக்கு முன்பாக நின்று செபித்து அப்படிப்பட்டவர்கள் மறிக்கும் பொழுது அதையும் மற்றவர்கள் மதிக்கத்தான் போற. பேதிமார் மறிப்பது போல நான் மறிப்பேன். எல்லோரும் எழுது நின்று தேவனை நோக்கி நாம் பார்ப்போமே.